அந்த அல்லாஹுவினுடைய வேத வார்த்தைகளை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தடத்தை அமைத்து தந்தானே அந்த ரப்புக்கே சரோவர்களும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு வைத்தாய், புரிய வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் உன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, நீ இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யார்லா வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க சரீரத்தின் அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. யாரெல்லாம் எங்கள் மரணத்திற்கு பின்னால், எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு மீளா துயில் கொள்ளுகிற போது எந்த கடனும் இல்லாமல் விவாதத்துகளை முழுமைப்படுத்தியவர்களாக, உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நல்ல ஆத்மாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய தபருடைய வாழ்க்கையை ஒரு சுவனத்தினுடைய வாழ்க்கையாக ஆக்கித்தருவாயாக. எந்த குரானை பிரியப்பட்டு வாரம் வாரம் இங்கே ஒன்று கூடினோமோ அந்த குரானை எங்களுடைய தபரிலே ஒரு நல்ல தோழனாக ஆக்கித்தருவாயாக. யாரெல்லாம் நாளை மஸ்ஜிதில் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யாரெல்லாம் நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அன்பித்திருக்கிற அந்த நல்ல மக்களில் யாரெல்லாம் எங்களையும் ஆக்கியல் புரிவாயாக. யாரெல்லாம் இந்த காலத்தில் வாழுகிற வாலிபர்களை சாலிகின்களாக ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும், கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும், ஒழுக்கம் போனக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யாரெல்லாம் இந்த வஜலிசையும் இதுபோன்ற உலகத்தில் எங்கெல்லாம் முன்னேற்றத்தையும்,
இந்த பள்ளியோடு உண்டான ஒரு முஸ்லிமான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும்? ஒன்றாவதாக அவர் சொல்லுகிறார், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த பள்ளியை ஒருவன் கண்ணியப்படுத்துகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்றான், ஃபீ புயூதின் அதின் அல்லாஹு அன்துர்ஃபா, அல்லாஹ் இந்த பள்ளி கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். முஸ்லிம்களுக்கு இதனுடைய மகத்துவம், இம்பார்ட்டன்ஸ் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அதுக்கு முதலாவதான செய்தி, ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு, ஜமாத்தோடு தொழுவது. ஜமாத்து என்பது, மஹல்லா என்பது ஒரு மூமினுக்கு மிக தேவையான ஒன்று. ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் அந்த மஹல்லாவை விட்டும், பாங்கினுடைய சத்தத்தை விட்டும் தூரமாகிறானோ, அவன் இஸ்லாத்தை விட்டே தூரமாகிவிட்டான் என்று அர்த்தம். தூரமாக நமக்கு அது உண்டான அந்த தொடர்புகள் எதுவுமே இல்லாமல் போகும். எத்தனையோ நண்பர்களை சந்தித்திருக்கிறேன், வருத்தப்பட்ட நண்பர்கள் உண்டு. என்னுடைய தாய் தந்தையர்கள் போய் என்ன செஞ்சிட்டாங்க, வேற ஒரு ஏரியாவில் என்னை வளர்த்தாங்க, அதனால எனக்கு இஸ்லாமிய தொடர்பே என்னன்னு தெரியாமல் போச்சு. ஈத் அன்னைக்கு மட்டும்தான் அதுக்கு நாங்கள் போவோம், அன்னைக்கு மட்டும்தான் எங்களுக்கு பெருநாள், அன்னைக்கு தான் முஸ்லீம்னா என்னன்னு தெரியும். அதுவும் கையிலே கட்டிட்டு போவோம், போயிட்டு வந்துடுவோம். ஜும்மாவுக்கு கூட சில நேரத்தில் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போவார், இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வந்த பின்னாடி தான் தொழுகைன்னா என்ன, முஸ்லீம்கள்னா யார், இதைத்தான் பார்க்குறோம். ஏன்? ஒரே காரணம், நாங்கள் இருந்த பகுதியில் முஸ்லீம்கள் கிடையாது, அவ்வளோதான், சிம்பிளாக. அப்போ இந்த மஹல்லா கட்டப்பி அமைப்பு அப்படின்னு இருக்கிறதே அது ஒரு முக்கியமானது. பள்ளி, பள்ளியை சார்ந்து நாம் எங்கே வீடு வாங்கினாலும் எங்கே இருந்தாலும் நமக்கும் அந்த மஸ்ஜிதுக்கும் உண்டான தொடர்புகளை நெருக்கி கொண்டே இருப்பது, அதை சார்ந்தே நாம் வாழுவது. நாயன்றலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே போன உடனே கட்டமைச்சு அந்த பள்ளியை கட்டமைச்சாங்க. முதல்ல பெருமானார் மதீனாவுக்கு போன உடனே மதீனாவுனுடைய அந்த சமூகத்தை கட்டமைத்த வரலாறு ஒரு அற்புதமான வரலாறு. அது இன்னைக்கு இந்த 2020 இந்த சமூகம் இன்றைக்கு சந்திக்கிற இந்த சோதனைகளுக்கு அந்த வரலாறு மிக அற்புதமான வரலாறு. நாயன்றலா அலைஹிஸ்ஸலாம் மதீனாவுக்கு போன உடனே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2-3 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பெருமானார் மதீனாவுக்கு போன உடனே முதல் செஞ்ச வேலை என்ன தெரியுமா, டேட்டாவை கலெக்ட் பண்ணது. அந்த காலத்தில் நம்ம இன்னைக்கு சொல்கிற மாதிரி இந்த டேட்டா கலெக்ஷன், ஆதார் கலெக்ஷன்லாம் அன்னைக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் பெருமானார் செஞ்சாங்க, எல்லா டேட்டாவும் எடுந்தாங்க. பூரா அந்த ஊரில் எத்தனை பேர் இருக்கான் எல்லாத்தையும் லிஸ்ட் எனக்கு வந்துடணுன்ட்டாங்க. எடுத்து ஒன்று ஒன்றா பிரித்தாங்க, முஹாஜிர்கள் யார், அன்சாரிகள் யார், வெளியிலிருந்து மக்காவிலிருந்து வந்தவர்கள் எத்தனை பேர், மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், மதீனாவில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்கள் எத்தனை பேர், அங்கே வந்து தங்கி வாழுகிற யகூதி நசாராக்கள் எத்தனை பேர், கிறிஸ்டியன் எத்தனை பேர், ஜூ எத்தனை பேர், மொத்த டேட்டாவே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல செஞ்சது ஒரு பள்ளி அமைச்சு தன்னுடைய சகாக்களை அந்த பள்ளியை சுற்றி வர வச்சு, அந்த பள்ளி முதல் பள்ளி அமைச்சதும், அடுத்து மஸ்ஜிது நபவி கட்டினதும் பெருமானார் அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு முதல் கோள்கள் ஃபஸ்ட்டு அதைத்தான் செஞ்சாங்க. அதுதான் ஒரு முஸ்லீமை தன்னை நோக்கி இழுக்கும். ஒரு முஸ்லிமை தன்னகத்தில் வைத்துக் கொள்ளும், ஒரு முஸ்லீம் தன்னைத்தானே அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த வசனத்தை அல்லாஹ் சொன்னான்ல, உங்க உள்ள இருக்க லைட்டை எரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னான். இஃப் யூ வாண்ட் டு இக்னைட் யுவர் லைட் யூ ஹேவ் டு கோ டு தி மஸ்ஜித். இட் இஸ் எ மாண்டேட்டரி, முடியவே முடியாது. இந்த சார்பு இல்லாமல் உங்களால் எந்த வகையிலையும் உங்களுடைய ஈமானையும் உங்களுடைய ஒளியையும் நீங்கள் உங்க வளர்த்து கொள்ளவே முடியாது. அதுக்கு தான் அந்த துவா பள்ளிக்கு போகும்போது, அல்லாஹும்மா ஜஅல் ஃபீ கல்பி நூரா வஃபி பஸரி வஃபி லிசானி நூரா பஸரி நூரா சம் யா அல்லாஹ், என்னுடைய இதயத்தில் ஒளி, வாயில் ஒளி, கண்ணில் ஒளி, காதில் ஒளி, உடம்பில் ஒளி, என்னையே ஒளி ஆக்கணும்ட்டு அல்லாட்ட கேட்டுட்டு எங்க போக சொன்னாங்க? பள்ளியாசலுக்கு போங்க. நாங்க இந்த துவாவை கேட்டுட்டு ஒரு மனுஷன் எங்க போனோம்? நேரம் பள்ளியாசலுக்கு போனோம். அப்போ பெருமானார் ரெண்டாவது செய்த காரியம், முதல்ல பள்ளி கட்டுறது, ரெண்டாவது அந்த ஊரில் உள்ள அந்த கணக்குகளை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரதர்ஹுட்டை ஏற்படுத்தினாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் நீங்கள்லாம் சகோதரர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒருத்தர் கூப்பிட்டாங்க, நீங்கள் முஹாஜிரா இங்கே வாங்க, நீங்கள் இதுலேருந்து அன்சாரி நீங்கள் வாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் நாளையிலேருந்து அண்ணன் தம்பின்னாங்க. அவர் அந்த சஹாபி அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அதுக்கு மறுநாள்லேருந்து அவருடைய சொத்தில் அவருடைய பிஸ்னஸில் இவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அவருக்கு மனைவி ரெண்டு இருந்துச்சுன்னா ஒரு மனைவியை தலாக் விட்டு இவருக்கு கட்டி வச்சார். எல்லா வேலையும் பிரதர், கடைசி வரையும் சகோதரர்களாகவே வாழ்ந்தார்கள். இதுதான் இஸ்லாம் காட்டின, அதாவது இந்த ரெஃப்யூஜிஸ் ரைட். இன்றைக்கு உலகம் தேடிக்கொண்டிருக்கிறதல்லவா ரெஃப்யூஜி, அகதிகள். தமிழில் அகதிகளுடைய கட்டமைப்பு எப்படி ஏற்படுத்தணும்னு பெருமானார் காட்டியது இப்படித்தான். தனியாக ஒரு ரூம் கட்டி, தனியாக ஒரு வீடு கட்டி, அவங்கள போட்டு உள்ளே அடைச்சி, அவங்கள வெளியே விடாமல், அவங்களுடைய கல்யாண ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுடைய குழந்தையினுடைய ஸ்டேட்டஸ் என்ன எதுவுமே தெரியாமல் அப்படி போடுறதல்ல. இன்றைக்கும் கூட நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, இன்றைக்கும் கூட உலகளாவிய லெவலில் இந்த ரெஃப்யூஜி சம்பந்தமான சட்டங்களுக்கு முஸ்லீம் ஒருவர் எழுதிய புத்தகத்தை தான் இன்டர்நேஷனல் லெவல்லே வச்சுருக்கான். ஐநாவினுடைய சபையில் அவர் எழுதின புக்கு ஆன்லைனில் இருக்கு, நம்ம போய் போட்டு பார்த்தா தெரியும். இஸ்லாமிக் ஷரியத் லா ஃபார் ரெஃப்யூஜிஸ் அண்ட் இன்டர்நேஷனல் லான்னு போட்டு அந்த புக்கு வருது. அந்த அவர் அந்த இமாம் எழுதின அந்த புத்தகம், அவர் மிஸ்ர சார்ந்த ஒரு இமாம், அவர் அழகான ஒரு புத்தகத்தை குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியில் தொகுத்திருக்கிறார். உலகளாவிய லெவலில் அதிகபட்சமான மனிதர்கள் இன்றைக்கு எங்கெல்லாம் அகதிகளாக இருக்கிறார்களோ இஸ்லாமியர்கள் தான் இருக்கான் உலகம் முழுக்க. அப்போ இந்த ரெஃப்யூஜிஸ் ரைட் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டமைப்பின் மூலமாக சகோதரர்கள்னு சொன்னாங்க. மூணாவதாக மாற்று மதத்தவர்களோடு ஒரு உடன்படிக்கை போட்டாங்க. இந்த மூணையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அதில் முதலாவதானது கட்டமைப்பு, இஸ்லாமியர்களை ஓரிடத்தில் ஒன்று திரட்டுவது, அல்லது அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடைய பார்வையை அவருடைய சிந்தனையை ஒரே தளத்தில் ஒன்றுபடுத்தியது. நீங்கள் எப்படி வேண்டாலும் இருங்க, எது வேண்டாலும் செஞ்சுங்க, வீட்டிலே தொழுதுங்க, அங்கேயே படுத்துக்குங்க, அங்கேயே சாப்பிட்டுக்குங்க, அப்படிலாம் இல்லை. உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் இங்கே பதிவு செய்யப்பட வேண்டும், நீ மகல்லாவை சார்ந்து இருக்க வேண்டும். அதில் முதல் செய்தி தான், இந்த பள்ளிகளை ஒருவர் கண்ணியப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் ஜமாத்தோடு தொழுது பழக வேண்டும்னு சொன்னாங்க. எனக்கு மஸ்ஜித் மேலாம் ரொம்ப மரியாதைங்க, நான் ரொம்ப பிரியமானவங்க, பள்ளியாசை நமக்கு ரொம்ப பிடிக்குங்க, ஆனால் நாங்கள் மட்டும் வர மட்டும் மாட்டோங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த பள்ளியோ ஒரு பள்ளியோடு ஜமாத்தை ஆபாதாக்குவது, அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் ஒவ்வொரு வக்துக்கும் வரும்போது இவ்வளோ பெரிய கூட்டம் வருவாங்க, இவங்க பிரிஞ்சு போவாங்க. இன்னைக்கு மதத்தானே சொல்கிறாங்க, சுபினுடைய தொழுகை ஜும்மாவை போன்றிருந்தால் எதிரிகள் உங்களை பார்த்து அச்சப்படுவார்கள். இன்னைக்கு நம்மளை பார்த்து உருட்டுறோம், அப்படியும் ஒரு காலம் வரும்னு பெருமானார் சொன்னாங்க. உலகமே உங்கள் மீது பாயும், ஒரு சாப்பாட்டு தட்டை மொத்தமாக வச்சு எல்லாரும் எடுத்துக்கையான எப்படி ஓடியாந்து அது மேலே உளுந்து பொறாண்டி அந்த தட்டை கீழே தட்டி விடுவானோ அதே மாதிரி முழு உலகமும் நேரடியாக அவர்களுடைய கோல் ஒன்றே ஒன்று தான், இஸ்லாமியர்கள். இன்னைக்கு உலகம் அப்படி ஆயிடுச்சு, எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் நாட்டில் அவன் பயப்படுறது சொல்றது பேசுறது எல்லாமே. இன்றைக்கு இந்தியாவில் இவ்வளோ பயப்படுறான்னா ஒரே காரணம், நீ பாயா இருக்க, பேரை மாத்திக்கிட்டா விட்டுருவோம் அவ்வளோதான். நீ சுப்பிரமணியன் நாளைக்கு காலில் சொல்லிட்டா உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டான். அருமையான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, ஓ இடத்துல ஓ வீட்டில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உனக்கு கொடுத்து, உனக்கு இன்னும் காசு வேணுமா கொடுத்து நீ இந்தியன்னு சொல்லிடுவான். ஆனால் நீ மட்டும் அப்படி சொல்லாமல் நான் வந்து முகமது அப்துல் காதர்னு சொன்னேன்னா உன்னை இருக்க விட மாட்டான். அன்னைக்கு பெருமானர் சொன்னது அந்த நேரத்தில் வகுன்னு வந்துடும் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. அப்படி பாயக்கூடிய நேரத்திலே இஸ்லாமியர்களிடத்திலே வகுன்னு இருக்கும். யார சொல்லல மல் வகன் சஹாபாக்கி கேட்டாங்க, வகுன்னா என்ன? சொப்பு துனியா வ கராகியத்துல் மௌத். பெருமானார் சொன்னாங்க, உலகார்ந்த ஆசை இஸ்லாமியர்களுடைய மனதிலே கொடி எட்டி பறக்கும், நான் வாழணும்னு நினைப்பான். அது இஸ்லாமியனுக்கு தேவையில்லாத சிந்தனை. ஏன்னா நீ வாழுவதும் மௌத்தா போவதும் அல்லாஹ் கையில் உள்ளதுன்னு மாறி மாறி சொல்லக்கூடியவர்கள் நாம், இன்னால் இல்லாகி வ இன்னா இலகின்னு சொல்லக்கூடியவர்கள் நாம், நாங்கள் அல்லாஹு குறித்தானவர்கள். என்னைக்கும் அல்லாட்ட திரும்பி போவங்க கூடிய ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை பெறக்கூடியவர்கள் நாம். ஆனால் ஹுப்பு துனியா வந்துடும், உலக ஆசை வந்துடும். இந்த வீடு அப்படி கட்டிட்டோமே அதில் கொஞ்சம் நாளைக்கு நம்ம வாழணும், காரை வாங்கிட்டோமே அதை கொஞ்சம் நாளைக்கு ஓட்டி பார்க்கணும், எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்க நான் அதை பார்க்கணும். எதையும் ஒன்னால் பார்க்க முடியாது உன் இறைவன் நாடியதை தவிர. அதுதான் அதில் உண்மையான சத்தியமான வார்த்தை. அன்னைக்கு கூட ஒரு அந்த போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவனுடைய தேர்ந்தெடுப்பு தான் நமக்கு. ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய பிரயாசைகளை பட்டாலும் இறைவனுடைய தேர்ந்த இதில் தான் அல்லாஹ் சொல்கிறான், மை யஷா, நாம் நாடியவர்களுக்கு இந்த ஒளியை நாம் தருகிறோம். அதில் ஒரு இமாம் எழுதும்போது அழகான ஒரு கவிதையை ஒரு பைத்தை கொண்டு வந்திருந்தார், இன்லம் யக்குன் அவுனும் மின் அல்லாஹி லில் ஃபதா. என்ன அழகான வார்த்தை பாருங்க, இன்லம் யக்குன் அவுனும் மின் அல்லாஹி லில் ஃபதா. அல்லாஹுவினுடைய உதவி மட்டும் ஒரு மனிதனுக்கு இல்லை என்று சொன்னார். அல்லாஹ் நமக்கு இந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வினுடைய உதவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான், அல்லது ஒரு தனி மனித வாழ்க்கையிலே அல்லாஹ்வினுடைய உதவி கிடையாதுன்னு சொல்லிட்டாது. அந்த மனிதன் எந்த முயற்சிகளை செய்கிறானோ, ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஒரு முயற்சி பண்றான், ஒரு போராட்டத்துக்காக வேண்டி கூடுறான், ஏதோ ஒன்று செய்யறான், அந்த முயற்சி அவனுக்கு எதிராகத்தான் அமையும். அவர் சொல்றார் அந்த இமாம் ஒரு கவிதை இல்லை, என்ன அழகா சொல்லியிருக்கார் பாருங்க, அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய முயற்சிகளை செய்தாலும் அந்த முயற்சி நமக்கு எதிராகத்தான் அமையும். எப்படி ஒரு மௌத்துடைய நேரத்தில் ஒரு மனுஷன் படுத்திருக்கான்னா, டாக்டர்கள் எந்த மருந்தை கொடுத்தாலும் அதுக்கு எகெயின்ஸ்டா தான் வேலை செய்யும். அந்த டாக்டரே சொல்லுவார், இந்த மருந்து இப்படி வேலை செய்யாத, ஆனால் அவருக்கு இப்படி இப்படிலாம் சிம்டம்ஸ் வருத, இது வரக்கூடாத. சில நேரத்தில் சொல்றாங்களே, வரக்கூடாத, இது ஏன் வருது இந்த சிம்டம்ஸ், மாத்திரை எகெயின்ஸ்டா வேலை செய்யுது, அவனுக்கு துனியா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இதா மறித்து பகுவ எஸ்பி, அற்புதமான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொன்னான் டெய்லி படிக்கிறது, இதா மறித்து பகுவ எஸ்பி, நான் நோயுற்றால் அவன் நோய் தீர்ப்பான், வேற எவனும் கிடையாதுங்கன்னு அல்லாஹ். அப்ப அந்த டாக்டர்களுக்கெல்லாம் என்ன சார் வேலைன்னா, அவங்கெல்லாம் அவங்க பணியை செய்வாங்க, அவங்க கொடுக்குற மருந்து, அவங்க கொடுக்குற ஆப்ரேஷன், அவங்க கொடுக்குற வேலை, அவங்க கொடுக்குற அறிவு. அந்த டாக்டர் என்ன யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது என்னால செய்ய முடியாது, படைத்த அவனால் மட்டுமே அந்த ப்ராடக்டை சரி பண்ண முடியும். ஐம் ஏ மீடியம் இல்லைங்க, 100% நான் உங்களை காப்பாற்றிடுவேன் சொல்ல முடியாதுங்கிறான். என்ன அழகான வார்த்தை பாருங்க, இதான் மறிஸ்து பகுவ எஸ்பி, அந்த படைச்ச அந்த நாயனுக்கு மட்டும்தான் இதில் என்ன பஞ்சாயத்து இருக்குன்னு தெரியும். அது அல்லாமல் எத்தனை மாத்திரைகளை என்ன தந்தாலும் அந்த அந்த இன்னொரு மனிதனுக்கு அது சிறப்பாக வேலை செய்தது. இவர் மௌத்தா போகிறதுக்கு அந்த மாத்திரை சிறப்பாக வேலை செய்யும். இவர் அழகாக அந்த மாத்திரையை வச்சே இவர் மூத்தா போவார். அப்போ அங்கே அதனால் இந்த மருத்துவரின் கடமை அல்லாஹுவை அறிமுகப்படுத்துவது, அல்லாஹுவை காட்டுவது, சிஃபாவை மரலை கொடுத்த உன்னுடைய உடலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோயை சரி செய்வதற்கான ஒரே மருத்துவன் பகுவ ஷாஃபி அவன் தான் அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டு அப்புறமா மாத்திரையை, அப்புறமா அதுக்குள்ளே அறிவுரையை சொல்கிறது. அப்போது மனிதனுடைய முயற்சிகள் எது செய்யப்பட்டாலும் அல்லாஹுவினுடைய உதவி இல்லை என்று சொன்னால் அது அவனுக்கு எதிராகவே மாறும். நம்ம இதை பல நேரத்தில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஒரு செய்தியில் எல்லாரும் செய்கிறது மாதிரி ஒரு செயலை செய்யப்போவோம், கடைசியில் பார்த்தா அது கடுபடில் போய் முடியும், சம்மந்தம் இல்லாமல் ஒன்றில் போய் முடியும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவனுடைய உதவி. அதை முதல்ல கேட்டிருக்கணும், எல்லா உன்னுடைய உதவி எனக்கு வேண்டும், இதிலிருந்து பாதுகாப்பு எனக்கு வேண்டும், இது சிறப்பான முறையில் இருக்க வேண்டும். அப்போ இந்த செய்தியில் சொல்கிறாங்க, ஒரு மூமினுக்கு பள்ளி என்பது இருக்கிறதே ஜபாத்தை ஆபாதாக காக்கும். ஃபுல்லாக வந்து இந்த மஸ்ஜிது கண்ணியம்லாம் எங்கள் மனசில் நிறைய இருக்குங்க, ஆனால் பள்ளியாசலுக்கு மட்டும் நாங்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் பொய்னு அர்த்தம், கிண்டல் பண்ணுறாருன்னு அர்த்தம், கேலி செய்கிறாருன்னு அர்த்தம். இப்போ மஸ்ஜிதினுடைய அந்த கண்ணியம் மனசில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து இதை ஆபாதாக்கணும், இதை வெளிச்சமாக ஆக்கணும், இந்த பள்ளியை உயிராக உயிரோட்டமாக ஆக்குவதற்கு அவருடைய ப்ரெசன்ஸு தான் தேவை. நான் சொல்கிற செய்திகள் விளங்குதா இல்லை? ஒவ்வொரு பள்ளிகளையும் போய் பார்த்தா தெரியும், கோடிக்கணக்கான ரூபா போட்டு கெட்டிட்டு ஒரு சப்பு நிற்கிறான். அல்லது சில மஸ்ஜிதுகளில் இமாமும் மத்தினும் மட்டும் தொழுகிற மஸ்ஜிதுகள் உண்டு, வேற யாரும் வரமாட்டாங்க. 1 கோடி ரூபாவில் பள்ளி கட்டினாங்க, அவ்வளோதான் அது. ஹதீஸுகளில் வருதல்லவா, ஒரு நாள் பெருமை அடிப்பார்கள், கியாமத்துடைய அருகாமையினுடைய நாளில் பள்ளிகளை கொண்டு போய், எங்கள் மனோரா எத்தனை அடி தெரியுமாங்க, 1 ரூபாய் தமிழ்நாட்டில் கிடையாதுங்க, எங்கள் மனோரா தான் அவ்வளோ பிரித்து வச்சுருக்காங்க, இதில் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறாங்க பெருமாடா. ரெண்டாவது கியாமத்துக்கு நெருக்கமான அடையாளம் இப்படியெல்லாம் பேசுவார்கள், நாங்கள் போட்டிருக்க டைல்ஸ் மாதிரி தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க. ஆனால் எத்தனை பேருங்க தொழுவுறீங்க, 10 பேர் தொழுவோம், அது எதுக்கு அந்த பள்ளி, அந்த பள்ளி கேட்கிறது நான் எதற்கு. அப்போ நிரம்பி வழிவது, ஒன்றாவது ஜமாத்தோடு இருப்பது, ரெண்டு அதனை பள்ளியை சுத்தமாக வைத்துக் கொள்வது, உள்ளேயும் வெளியையும். பள்ளி பள்ளி சார்ந்த பகுதிகள் எப்போதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் எந்த நஜாசத் எந்த அழுக்கும் இல்லாத ஒரு நிலையில் அந்த பள்ளிகள் பராமரிக்கப்பட வேண்டும். மூணாவது அதனுடைய கண்ணியம் பேணப்பட வேண்டும். எதையெல்லாம் அதிலே அதனுடைய கண்ணியம் என்று இஸ்லாம் குரானும் ஹதீஸும் அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதரும் நமக்கு சொல்லித் தருகிறார்களோ அந்த கண்ணியம் அதிலே பேணப்பட வேண்டும். அடுத்து அந்த பள்ளிக்காக வேண்டி உண்டான முனைப்புகளில் ஒவ்வொரு மனிதனும் செயல்படும். அதுக்காக வேண்டி உண்டான கிதுமத்துகள், பள்ளிக்கு வர்றோம் அல்லாஹ்வுக்கு முன்ன தொழுதுட்டு அங்கே ஒரு குப்பை கிடக்குனா மோதியார் இங்கே வாங்க அதை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறாங்க. ஒன்னால் இந்த பள்ளிக்கு என்ன செய்ய முடியும், ஒரு ஏதாவது ஒரு செயலை செய்யறது. அடுத்து அதிகபட்சமாக அந்த பள்ளியில் இருப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வது. இந்த அஞ்சு காரியம் சொல்கிறாங்க, அதிகமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த பள்ளியை அதிலே இருப்பதற்குரிய அந்த மனோநிலையை வளர்த்து கொள்வது என்று அந்த அஞ்சு விதமான காரியங்களை எழுதுகிறார்கள். இப்போ இந்த போன வாரம் அந்த படித்த இந்த இமாம் குர்துபியினுடைய அந்த தஃப்சீர்கள்லேருந்து அந்த கிதாபுகள்லேருந்து பார்த்தோன்னா நிறைய ஹதீஸ்களை சொல்கிறார். நான் இதை எடுத்துட்டு வந்து சொல்கிறதுக்குரிய நோக்கமே இந்த பெருமானாருடைய அந்த வார்த்தை நம்ம காதில் உழணும், இந்த ரசூலுடைய வார்த்தை நம்ம காதில் உழணும். நம்ம வார்த்தைகள் பெரிதல்ல, பெருமானாருடைய வார்த்தை இதயத்தை கிழிச்சுக்கிட்டு உள்ள போகிறது, அல்லாஹுவினுடைய வார்த்தை ரம்பம் போட்டு அறுக்கிறது மனசை. அதனால நம் வார்த்தையை விட அது ஒளிகள் நிரம்பிய வார்த்தை. அதனால அந்த ஹதீஸுகள் அப்படி ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அதனுடைய விளக்கமும் சேர்த்து. ஒரு ஹதீஸில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துருஃபா அப்படிங்கிறது இந்த கண்ணியத்தை உயர்த்துவது அப்படிங்கிறத ஒரு மூமின் எப்படிப்பட்ட பார்வையோடு பார்க்கணும். அவனுடைய சிந்தனை இதுவரை பள்ளியை சார்ந்து எப்படி இருந்தாலும் இனி பள்ளியை சார்ந்து எப்படி சிந்திக்கணும்னு தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கிறதுக்கு தான் இது. உலகத்தில் ஒவ்வொரு பொருள் குறித்தும் நாம் ஒரு சிந்தனை வச்சுருப்போம், இது இப்படி தாங்க, இது இப்படி தாங்க, இது இப்படிங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த சிந்தனை தான் நிறைய நேரங்களில் பிரச்சனையை கொண்டு வரும். பிரச்சனையே இல்லாத ஒன்றை கூட அது பிரச்சனையாக காட்டும். இந்த இடத்துல ஒரு பள்ளியில் அதை பற்றி உண்டான ஒரு முஸ்லீமின் மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், அதுதான் இந்த ஹதீஸ்களில் வரும். முதோ ஹதீஸ் சொல்கிறாங்க பாருங்க, ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு வரும்போது தயவு செஞ்சு இந்த சிந்தனையோடு வாங்க, இது நபி சொன்ன வார்த்தை. பெருமானார் சொல்லுகிறார்கள், மன் ஜலஸா ஃபில் மஸ்ஜித், மன் ஜலஸா ஃபில் மஸ்ஜித் ஃபஇன்னஹு யுஜாலிஸு ரப்பா, யார் ஒருவன் பள்ளியிலே வந்து அமர்கிறானோ, மன் ஜலஸ ஃபில் மஸ்ஜித் பள்ளியிலே வந்து அமர்கிறானோ, ஃபஇன்னஹு யுஜாலிஸு ரப்பஹு, தன் இறைவனை பக்கத்தில் அமர்த்தி இவன் அமர்கிறான். யுஜாலிஸு ரப்பஹுன்னா ஜலஸ யுஜாலிஸு அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு பேர் ஒன்னாக சேர்ந்து உட்காருவது. இப்போ வீட்டிலேருந்து வரும்போது நம்மளும் வர்றோம், நம்ம கூட்டாளி ஒருத்தர் வர்றாரு, அவரையும் கூட்டிகிட்டு அப்படியே பேசிட்டே வர்றோம். பள்ளியாசலுக்கு வந்தவன் என்ன செஞ்சுக்கோம், நீங்கள் இந்த அங்கிட்டு போய் உட்காந்துக்குங்க, நான் இங்கிட்டு உட்காந்துக்கிறேன், அப்படியே உட்காருவோம், இல்லை இல்லை டக்குன்னு வந்து ஜும்மானி அப்படி பக்கத்தில் உட்காந்துக்குவோம், உட்காந்து அவர்கிட்ட அப்புறம் என்னங்க பேசிக்கிட்டு போக மாட்டோமா. இங்கே அல்லாஹ் சொல்கிறான், அவன் என்னோடு உட்காருவதற்காக வேண்டி வருகிறான், அவன் மனோநிலையை அவன் அப்படியே ஆக்கி கொள்ளட்டும். இங்கே வந்து உட்கார்ந்துருக்கும் போது என்ன, அப்போ இறைவன் பக்கத்தில் இருக்கிறானுங்கும் போது இந்த பள்ளியில் அவனுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும்ங்கிறது முக்கியமான செய்தி. கண்ட குப்பைகளையும் கண்ட சிந்தனைகளையும் உள்ளே கொண்டு வருவது கூடாது. ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கவன் படைச்சவன், ஹி வாண்ட் டு டாக் வித் யூ, ஹி வாண்ட்ஸ் டாக் வித் யூ, அவன் உன்னோடு பேசுவதற்கு விரும்புகிறான், உன்னை படைத்தவன் உன்னை பார்க்க விரும்புகிறான், அவனுடைய விருந்தாளியாக உன்னை ஏற்க விரும்புகிறான். நீ அப்போ எப்படி நடந்து கொள்ளும் முதலாவது? அப்போ இதுதான் எந்த பள்ளியாசலுக்கு போனாலும் நம் மனதில் இருக்க வேண்டிய முதல் செய்தி. நான் பள்ளியில் இருக்கும் காலமெல்லாம் என்னை படைத்த ரப்போடு நான் அமர்ந்திருக்கிறேன், அவனோடு இருக்கிறேன், அதற்கான மனோநிலைகளை என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன். இது முதலாவது செய்தி. ரெண்டாவது அடுத்து சொல்கிறாங்க, இன்னொரு ஹதீஸில் வருது, இது தௌராத்தில் வந்திருக்கதாக ஹபர்களில் ஹதீஸுகளில் பதிவு செய்யப்படும். அன்னல் முஃமினை இதா மஷா இலல் மஸ்ஜித் கால் அல்லாஹு தவாரக இஸ்முஹு அப்தி ஜாரனி வ அலைய கிரா லன் அர்தா லஹு கிராஅன் தூனல் ஜன்ன. தௌராத்தில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மூமின் பள்ளியின் பக்கம் நடந்து வந்தால், இதா மஷா இலல் மஸ்ஜித் நடந்து வந்தால், கால் அல்லாஹு தபாரக இஸ்முஹு, அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அப்தி ஜாரணி, என்னை சந்திப்பதற்காக வேண்டி என்னுடைய அடியான் வருகிறான், வீட்டின் சொந்தக்காரனான எனக்கு அவனை விருந்தாளியாக உபசரிப்பது கடமை. அவனை நான் என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய விருந்தாளி அவர் கெஸ்ட் நீங்க சொல்றோம்ல கெஸ்ட். வலன் அர்தா லஹு கிராஅன் தூனல் ஜன்னா, நான் கொடுக்கிற வெகுமதிகளில் என்னுடைய விருந்து உபச்சாரங்களில் மிக சிறந்தது சுவனம், அதை நான் அவனுக்கு தருகிறேன் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படின்னு அசர்களில் வருது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா இந்த சூராவில் இந்த ஆயத்தில் மிஷ்காத் அப்படின்னு சொன்னான். மிஷ்காத் அப்படின்னு சொன்னா விளக்குன்னு அர்த்தம், ஒரு விளக்கு. இந்த இடத்துல எல்லாம் சொல்றான் புயூத், வீடுகள்ங்கிறான். இந்த டிஃபரன்சியேஷன் இந்த இமாம் அழகா எழுதுறார், لا يكون مشكات واحد الا في بيت واحد من الخطاب المتلون الذي يفتح بالتوحيد ويختم ويختم بالجمع. தான் ஒருவன் என்பதில் சொல்லுவதில் அல்லாஹ் ஆரம்பித்து மனிதர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் நான் ஒளியேற்றுவதற்கு நான் தகுதி படைத்தவன் என்பதை சொல்லுகிறான். அந்த தௌஹீத் அந்த இடத்துல கூட அல்லாஹு தஆலா சொல்லித்தரான், மிஷ்காத் ஒளி அங்கிருந்து மட்டும்தான். புயூத் எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம், எத்தனை வீடுகள் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த ஒளி வருகிற இடம் ஓரிடத்திலிருந்து வருவதாக இருக்கும். அப்ப மிஷ்காத் அப்படிங்கிறது அல்லாஹுவினுடைய வகுதானியத்தை சொல்லுவதாக இந்த இடத்தில் அமைகிறது என்று இந்த இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்த ஹதீஸ்ல அடுத்த செய்தியில் எழுதுறாங்க, மன் பனா மஸ்ஜிதன் மிம்மாலி மிம்மாலிஹி பனல்லாஹு லைஹு பைத்தம் ஃபில் ஜன்னா, தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து எவன் ஒருவன் பள்ளியை கட்டுகிறானோ அல்லாஹு தஆலா அவனுக்கு சுவனத்தில் ஒரு மாளிகையை தருகிறான். இன்னும் சில ஹதீஸ்களில் வருது, இமாம் ஹசனுல் பசரி அவங்க சொல்றாங்க, தர்ஃபா அப்படின்னு சொல்றதுக்கு கண்ணியப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம், இந்த பள்ளியலை கண்ணியப்படுத்துவது. பள்ளிகளை கட்டுவதில் நீங்கள் உங்களுடைய ஹலாலான காசை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு ஒரு பெருமானார் ஒரு செய்தியில் சொல்கிறான். ரெண்டாவது, இந்த இடத்துல இந்த ஹதீஸை அறிவித்த, இப்போ இப்படிலாம் பள்ளிகளை கட்டுறமாதிரி இதெல்லாம் கூடுமா, இவ்வளவு பெரிய பள்ளிகள் ஆகுமானதா அப்படின்னு கேட்டால், உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மக்காவினுடைய மஸ்ஜிதை கட்டினாங்க. மக்காவினுடைய பள்ளிய மிக பிரம்மாண்டமாக உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வடிவமைத்தார்கள். ஹதீஸில் வருது, சாரி மதீனாவினுடைய பள்ளியை அவங்க எதை கொண்டு வடிவமைச்சாங்க அப்படின்னு சொன்னால், அதுவும் ஹதீஸுகளில் வருகிறது, பிஸ்ஸாஜி வஹஸ்ஸனஹு அன்னஹு பனா மஸ்ஜித நபிஹி பிஸ்ஸாஜ். அந்த சாஜ் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தேடணும்னா, அதுக்கு கிதாபுகளில் எழுதுறாங்க, ஷஜருன் அதீமுன் அதீமுல் ஹஜ்மி யும்பித்து பில் ஹிந்த், இந்தியாவிலே வளரக்கூடிய ஒரு நல்ல பிரம்மாண்டமான மரம். அந்த சாஜ் அப்படிங்கிறது தேக்குன்னு சொல்கிறோம்ல நம்ம, அந்த தேக்கு கட்டைகளை இங்கிருந்து வாங்கி அந்த மஸ்ஜிது நபவி பெருமானாருடைய அந்த மதீனத்து பள்ளியை உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அழகுபடுத்தினாங்க. படுத்திட்டு தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க, யார் ஒருவன் அல்லாஹுக்காக வேண்டி பள்ளிகளை கட்டினானோ அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தில் வீட்டை தருவான். இப்ப இந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அவங்க பள்ளியை கெட்டல, ஏற்கனவே பள்ளி கெட்டிதான் இருந்தது, அவர் அழகுபடுத்தினார். அப்ப பள்ளி முழுமையாக ஒருவர் கெட்டாவிட்டாலும் பள்ளிக்காக வேண்டி உள்ள ஏதாவது ஒரு செலவினத்தை, ஏதாவது ஒரு பகுதியை அல்லது ஏதாவது ஒரு துண்டை அவர் செய்தாலும் அவருக்கு கண்டிப்பாக சுவனத்தில் வீடு கிடைக்கும். ஏன்னா இந்த மாற்றத்தை செஞ்சிட்டு உடனே உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அதே மாதிரி ஹதீஸுகளில் வருது, இன்னொரு ஹதீஸில் நாயம் சல்லா அலைசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு புறாவினுடைய முட்டை கூறிய அளவில் ஒருவன் கட்டினாலும் கூட, மஸ்ஜிதை எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு புறாவினுடைய முட்டை இன் அளவுக்கு ஒருவன் கெட்டினாலும் கூட, மம் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் கதர கஃப்சி கிதாத்தின் பனல்லாஹு பைத்தம் ஃபில் ஜன்னா. அந்த புறா முட்டை இருக்க அது அப்படி குழியை தோண்டி உள்ளே வைக்குமா, அதை கிதாபில் எழுதுறாங்க, அந்த இதில் போய் அதை பார்த்தா ஒரு சின்ன பகுதி, இவ்வளோ பெரிய பகுதி தான், ஒரு மனுஷன் இப்படி கையால் பிடிச்சா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்குரிய பகுதி. அதை ஒருத்த அந்த பள்ளிவாசல் அல்லாஹுக்கென்று கெட்டினான் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு பகரமாக அவனுக்கு வீட்டை தருவான் என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இது ஒரு ஹதீஸ். அடுத்து இன்னொரு ஹதீஸில் வருது, யத்தபாஹூன பிஹா தும்மலா யஅமுரூனஹா இல்லா கலீல. தங்களுடைய பள்ளிகளை கொண்டு மக்கள் பெருமை அடிப்பார்கள். இந்த ஹதீஸ் வந்து புகாரியில் பதிவாயிருக்கு. அனஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யத்தபாஹூன பிஹா தும்மலா யஅமுரூனஹா இல்லா கலீல. பெருமை மட்டும் அடிப்பாங்க, ஆனால் பள்ளியாசலுக்கு வரமாட்டாங்க. எங்கள் பள்ளியாசில் எவ்வளோ போட்டு கட்டணும்னு தெரியுமா? நிறைய பேர் பேசுகிறாங்கல்ல எல்லா ஊர்லேயும். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம், எங்கள் ஊர் பள்ளி 2 கோடி ரூபாங்க. அந்த கல்லே மலேசியாவிலேருந்து கொண்டு வந்தது, அந்த கடியாரமே சிங்கப்பூர்லேருந்து வந்தது, அந்த இதுவே அங்கேருந்து வந்தது, முசல்லா இருக்க அது அமெரிக்காவிலேருந்து வந்ததுன்னு வாய் மட்டும் பேசுவார். அவர் பள்ளிக்கு வர மாட்டார். அன்றைக்கே சொன்னாங்க நாயக்கார், இல்லா கலீல. இது கியாமத்தின் அடையாளம். லா தகூ முஸ்ஸா அது ஹத்தா யதபாஹன்னா சுஃபில் மசாஜி. பெருமை அடிக்கிறதுக்கு அல்ல, அதை உயிரோட்டமாக்குவதற்கு உன்னுடைய பிரசன்ஸ் தேவை. இன்னொரு ஹதீஸில் வருது, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா துஸஹ்ரிஃபுன்னஹா கமா ஸஹ்ரஃபத்தில் யஹூது வன்னசாரா. யஹூதிகளும் நசாராக்களும் தங்களுடைய தேவாலயங்களை எப்படி அழகுபடுத்தி மிடுக்காக வைத்திருந்தார்களோ அதே மாதிரி பள்ளியாசில் வச்சுருப்பாங்க, ஆனால் ஆட்களால் அவர்கள் நிரப்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் இதே அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலம் வரையும் பள்ளியை வந்து அழகுபடுத்துவதை அவங்க விரும்பலை. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு முன்னாடி எது இருந்தாலும் உடனே உடச்சி எறிஞ்சுன்னுவாங்க. ஏன்னா தொழுகையினுடைய சிந்தனையை திருப்பக்கூடிய எந்த பொருளும் முன்னாடி இந்த ஏரியாவில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சிந்தனை. அதனால் பள்ளிக்குள்ளே வந்தால் முன்னாடி பார்ப்பாங்க இங்கே என்ன இருக்குது, முன்னாடி எதையுமே முன்னால் வைக்க விட மாட்டார்கள். உமர் ரழியல்லாஹு தஆலா இருக்கிற வரையும் செய்யவே விடலை. இந்த ஹதீஸுக்கு அதுதான் ஆதாரம். நாங்கள் இந்த மனிதர்கள் இப்படித்தான் அழிந்து போனார்கள் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு அடுத்து வந்த உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பள்ளிகளை எல்லா வகையிலையும் அழகுபடுத்தினாங்க. உங்கள் காரணம் சொன்னாங்க, இது சுவர்க்கத்திற்கான அடிப்படை, அதனால நான் இதை அழகுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அழகுபடுத்தினாங்க. அதுக்கு அடுத்து வந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, பள்ளி முழுக்க அன்னஹு நக்கஷ மஸ்ஜிதன் நபி வ பாலக ஃபி இமாரத்திஹி வ தஸ்ஈனி. அந்த பள்ளியை நல்ல விரிவுபடுத்துவதற்கும் அழகுபடுத்துவதற்கும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க மிகப்பெரிய வேலையை செஞ்சாங்க. அதுக்கப்புறம்லாம் பார்த்தா வந்த எல்லா பெருமக்களுமே நிறைய பள்ளிகளை கட்டக்கூடியவர்களாகவும் அந்த கிலாபத்தினுடைய தொடரில் அந்த பள்ளிகளை அலங்கரிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் அப்படின்னு வருது. கடைசியாக வலீத் இப்னு அப்துல் மலிக் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்தார், உமவி உமையாக்களுடைய அந்த டைனாஸ்டி அதில் வரக்கூடிய ஒரு அரசர். அவர் என்ன செஞ்சாருன்னா, திமிஷ்கினுடைய பள்ளி, இன்றைக்கும் அந்த பள்ளி இருக்குது, திமிஷ்கினுடைய டமாஸ்கஸ் அதில் இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதை கெட்டுவதற்கும் அழகுபடுத்துவதற்கும் அந்த ஷாம் தேசம், அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிரியா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சிரியா இல்லை பழைய கால சிரியா, அது நிறைய ஊர்களை ஒன்றா கொண்டது, அந்த சிரியாவினுடைய வருமானத்தை போன்று 3 மடங்கு செலவு செஞ்சார் அப்படின்னு கிதாபுகளில் எழுதுகிறாங்க. 3 மடங்கு நாட்டினுடைய வருமானத்தை போன்று 3 மடங்கு செலவு பண்ணி அந்த டமாஸ்கஸினுடைய பள்ளியை கட்டினார், அது இன்றைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸுகளில் எழுதுகிறாங்க. அந்த மஸ்ஜித் இன்றைக்கும் உண்டு, போனால் பார்க்கலாம். அதே மாதிரி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மன் அக்கல மின் ஹாதிஹி ஷஜரா யானி அன் அத்தூம் பல யாத்தியன மசாஜிதனா, யார் ஒருவர் இந்த பூண்டை சாப்பிடுகிறாரோ அவர் நம்மளுடைய பள்ளிக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அப்படிங்கிறது ஹதீஸ். மன் அக்கல மின் ஹாதிஹில் அல் பக்லா அத்தூம் மன் அக்கல அல் பஸ்ல ஒசூம ஒல் குர்ராஸ பல எக்ரு வன்ன மஸ் மஸ் மஸ்ஜிதனா ப இன்னல் மல இக தத்தா மிம்மா எத்த அத்தா மின்ஹு பனி ஆதம். இந்த பூண்டையோ அல்லது வெங்காயத்தையோ அருந்தக்கூடிய சாப்பிடக்கூடிய ஒரு மனிதர் எங்களுடைய பள்ளிக்கு வர வேண்டாம். மஸ்ஜிதனா அப்படின்னு சொன்னால் எங்கள் பள்ளிக்கு, இதிலேருந்து எழுதுனாங்க மஸ்ஜிது நபவிக்கு மட்டும்தான் இது சட்டமாக இருந்தது, அப்படி யாராவது சாப்பிட்டு வந்தால் அவர்களை கொண்டு போய் அந்த ஜன்னத்துல் பக்கியில் அவர்களை விட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் பின்னால் உள்ள வரக்கூடிய இமாம்கள் எழுதுறாங்க, இல்லை இல்லை இது எல்லாருக்கும் பொதுவானது. ஏன்னா பின்னாடி ஒரு செய்தியை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அது மலக்குமார்களுக்கு நோவினை தரும். இன்னல் மலாஇக்கத்த தத்த அத்தா மிம்மா எத்த அத்தா மின்ஹு பனி ஆதம். ஒரு ஆதமினுடைய மகன் எதை கொண்டு சிரமம் அடைகிறானோ அதே சிரமத்தை ஒரு மலக்கும் அடைவார். அப்ப அந்த மலக்குக்கு சிரமம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளே அனுமதிக்க வேண்டாம், அப்படி சாப்பிட்டு வருபவர்களை ஜன்னத்துல் பக்கியிலே கொண்டு போய் விடுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் அதே ஹதீஸ்ல இப்படி தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அந்த வாடை, அவர் சாப்பிட்டு வருகிற வாடை அடுத்தவர்களுக்கு சிரமப்படுத்தாமல் இருக்கணும். அதுக்கு இன்னொரு காரணத்தையும் பெருமானார் கடைசியா சொன்னாங்க, ஒமன் அக்கலஹுமா ஃபல் யுமித்துஹுமா தபகன். இப்ப ஒருத்தர் பூண்டோ வெங்காயமோ சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பாடுல அப்படித்தான் போட்டு சாப்பிடணுங்கிற நிலைமை வந்தா, பல் யுமித்துஹுமா தபகன், அவர் சமையலில் நன்றாக அதை வேக வைக்கட்டும்னு சொன்னாங்க. அந்த வாடை வெந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன செய்யும், அந்த சுமல் இருக்காது. பச்சையா சாப்பிட்டுட்டு ஒருத்தர் எவ்வளவு தூரமா நின்று பேசினாலும் வெங்காயத்தை வாடடிக்கும், அந்த 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 ஸ்மெல் தெரியும். அது மலக்குமார்களுக்கு ஒத்துக்கொள்ளாத ஒரு சுமல், அடுத்த இருக்கும் மனுஷனுக்கும் அது ஒத்துக்காது. அதனால நீங்க நல்லா சமைச்சு சாப்பிடுங்க, ஆனால் அப்படி சாப்பிட்டாலும் கூட அந்த வாடை வராமல் இருக்கிற அளவுக்கு உங்களுடைய வாய்களை நீங்கள் நல்லா ப்ரஷ் பண்ணிக்கங்க, அல்லது பேஸ்ட் போட்டு பல்லு வளைக்குங்க, ஏதாவது ஒன்று செஞ்சுங்க, அல்லது வந்து மிஸ்வாக் செஞ்சுக்குங்க, ஏதாவது ஒன்று செய்து அந்த வாடை வராமல் இருக்கட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை அடிப்படையாக வைத்து யாரெல்லாம் மஸ்ஜிதிற்கு வந்தால் அந்த நோயாளுடைய நிலை கருதி அவருக்கு வாடை ஏற்படும் என்று தோன்றுகிறதோ அவர் மஸ்ஜிதுக்கு வராமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. புகாக்களுடைய கருத்து, யார் அப்படி உணவுகளை சாப்பிடுகிறாரோ அல்லது செய்கிறாரா அல்லது நோயாளியாக இருக்கிறாரோ, ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறார், அவர் வரக்கூடாது, அவரை வந்து வீட்டிலே தொழுகிறது நல்லதுன்னா. ஆனால் ஒருத்தர் நான் வந்து இதை சாப்பிட்டுட்டு அல்லான்னு வீட்டிலே படுத்துக்கிறாங்கிறது கூடாது, அதையும் கிதாபுகள் எழுதுறாங்க. ஒருத்தர் நான் பூண்டு சாப்பிட்டுருக்கேங்க அதனால பழைய ஏங்க பழைய அதுக்கு வரல அப்படின்னா வெங்காயம் சாப்பிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அப்போ நீ போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கணும், நோய் இருக்கு ஏதாவது ஒன்றுக்கு சாப்பிடணுன்ட்டு இருந்தா நீ இஷா தொழுதுட்டு சாப்பிட்டுக்க, அல்லான் தூங்கு, காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிட்டு பள்ளியாச்சலுக்கு வந்துடு. பள்ளியாசலை வருவதற்கு இதை காரணமாகி விடக்கூடாது. காரணமாக ஆக்குவது எதுன்னு கேட்டால், ஒருத்தர் முடியாமல் இருக்கிறார், நோயாளியாக இருக்கிறார், வந்தால் சத்தம் போடுவார், சிறுநீர் கழித்து விடுவார், அல்லது அவருடைய ஆடையில் பிரச்சனை, இதே மாதிரி ஆளுக வரக்கூடாது. ரெண்டாவது, ஒருவர் இது போன்ற அழுக்கான ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளியில், இப்போ ஒருத்தர் லேபராக இருக்கார், மூட்டை இறக்கிக்கிட்டு இருக்கார், வேற ஏதாவது ஒன்று செய்கிறார், ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரையும் அழுக்கு. இப்போ எல்லா பள்ளிவாசல்கள்லையும் அதிகமாக ஏசி போட்டாங்க, இப்போ அவர் உள்ளே வந்து நின்னார் அப்படின்னு சொன்னால் முழு பள்ளிக்கும் ஒரு மாதிரி பேட்ஸ்மல் இருக்கும்னா, அவருடைய முசப்பை பின்சப்புகளில் ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு பெருமானார் சொன்னாங்க. இதை நேரடியாக துபாயில் நான் பார்த்துருக்கேன். துபாயில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி, மீன் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பள்ளி, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட்டை தான் தேராவினுடைய முக்கியமான மார்க்கெட்டு, பெரிய மீன் மார்க்கெட். அந்த பள்ளியினுடைய இமாம் அழக ஜும்மா குத்துபா அரபியில் அருமையாக பேசுவார். அப்போ அந்த பள்ளிக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த மீன்களை வெட்டிட்டு அதை ஏற்றி விட்டுட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே இருக்கும் பூரா கசகசன்னு, அதை போய் வீட்டில் மாற்றிக்கிட்டு வந்துட்டுலாம் இருக்க முடியாது. அவங்களுக்கு அது ட்ரெஸ் கோட், அந்த லேபர்ஸ்க்கு அந்த சிவப்பு கலரில் போட்டு கீழேருந்து பட்டனை போட்டு ஏற்றிக்கிறது மாதிரி அந்த ட்ரெஸ் கொடுத்துருப்பான், அதை மாற்றிட்டு ஒருத்தரையெல்லாம் வர முடியாது. அப்போ பள்ளிக்கு வருவாங்க, அவங்க கடைசி சப்பில் நின்றுக்குவாங்க அல்லது பின்னாடி நின்றுக்குவாங்க, தனியாக அவங்க நின்று தொழுதுக்குவாங்க. அப்போ அது பார்த்து அது ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா நம்ம வேறு எந்த பள்ளியிலையும் அப்படி தனியாக தொழுது பார்த்ததே கிடையாது. இங்கே மீனோட ஃபுல்லாக அந்த ஏசி ஓடிக்கிட்டு இருக்கக்குள்ள பள்ளியில் வந்தால் கொஞ்ச நேரத்தில் பள்ளி பூரா என்ன ஆயிரும், இதாயிரும், அடுத்த தொழுவக்கூடியவர்களுக்கு அதாவாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால. அவரே ஒருத்தர் சட்டையை மாற்றிட்டு வந்தாருனா அல்லான்னு வரலாம், அல்லது குளிச்சுட்டு வந்தார்னா அல்லாஹன் வரலாம் என்று நம்முடைய இமாம்கள் இதிலிருந்து நமக்கு சட்டங்களை சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது பாருங்க, இந்த ஹதீஸ் இந்த இமாம் அவங்க எழுதுறாங்க, யாத்தில்லாஹு யௌமல் கியாமா பி மசாஜிதி துனியா. இந்த பள்ளிகளை அல்லாஹு தாலா நேரடியாக கியாமத்து நாளில் கொண்டு வருவான். இந்த பள்ளிவாசல்கள் நமக்கு சாட்சி சொல்றதற்காக வேண்டி வரும். நம்ம எத்தனை பள்ளிகளில் எங்கெங்கெல்லாம் போய் தொழுதமோ அத்தனை பள்ளிகளும் நமக்கு சாட்சி சொல்வதற்காக வேண்டி வரும். அதனாலதான் பள்ளிகளில் போய் எப்போதுமே ஒரே இடத்துல நின்று தொழக்கூடாது. உடனே இமாமையும் மாறி மாறி தொலை சொல்லலாமான்னு கேட்கக்கூடாது, அவர் நடுவில் நிற்கணும் ஒரு விதண்டாவது. அப்புறம் இமாம் மட்டும் ஒரே இடத்துல நிற்கிறார், அவர் சுண்ணத் தொழும்போது மாறி மாறி நிற்பார். நம்ம தொழுகும்போது இந்த வம்படியாக ஒரே அந்த ஃபேனுக்கு கீழே, சில பேர் உள்ளே வரும்போது அந்த ஃபேனை தான் பாமா என்கிட்ட இருக்கு ஃபேன், இல்லைனா அவர் துண்டு போட்டு வச்ச மாதிரி அந்த ரைட் சைடில் ரெண்டாவது இடம் அவருக்கு தான் அப்படின்னு எல்லாரையும் தள்ளிக்கிட்டு அப்படிலாம் வரக்கூடாது. எங்கே இடம் இருக்கோ அங்கே வந்து உட்காந்துக்கணும். ரெண்டாவது, நாமே சுண்ணத் தொழுவும் போது அந்த பள்ளியில் ஒவ்வொரு இடமா மாறி மாறி தொழணும். அந்த பள்ளியில் ஒரு நாள் இங்கிட்டு தொழுதா, ஒரு நாள் அங்கிட்டு தொழணும், அங்கிட்டு தொழணும், அங்கிட்டு தொழணும். ஏன்னா இது அல்லாஹ்வின் இடத்திலே நாளை கியாமத்து நாளில் வந்து சாட்சி சொல்லும். நாங்கள் துபாயில் இருக்கக்குள்ள நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம், துபாயில் எத்தனை பள்ளிவாசல் இருக்கோ அத்தனை பள்ளியிலையும் தொழுகிறது. ஆனால் நாங்கள் தோத்து போயிட்டோம் அப்புறமா. அது வேறு ஜும்மாவுக்கு ஜும்மா கிளம்பி வெள்ளிக்கிழமைக்கு தானே லீவு, அந்த ஒரு 11 மணிக்கு கார் எடுத்துக்கிட்டு எவ்வளோ தூரம்னாலும் போனேன். ஆனால் எங்கே போனாலும் அந்த ஊரில் பள்ளிவாசல்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. புதுசாக கிட்ட ஊருக்கு வெளியே அவுட்ரு அந்த வில்லேஜ் 2-3 4 வில்லேஜ் அப்படி இப்படி இந்த அரபுகள் ஏரியா. ஆனால் நாங்களும் ஓரளவு முயற்சி செஞ்சு பார்த்தோம், எத்தனை பள்ளிக்கு தான் போக முடியும், ஒவ்வொரு பள்ளிக்கும் போய் அந்த ஜும்மா ஒரு இடத்துல தொழுதுட்டு முன்பின்ன ஒரு இடத்துல தொழுதுட்டு பின்பின் சின்னத்தை ஒரு இடத்துல இப்படி எழுதி அந்த பள்ளியில் போய் நம்ம தொழுதுட்டோம். இது நாளைக்கு இன்ஷால்லாம் எனக்கு சாட்சியாக வரும் இந்த பள்ளி அப்படிங்கிறதுக்காக வேண்டி போய் தொழுது பார்த்தோம். ஆனால் அதுவும் ஒரு அழகான முயற்சியாக, ஒரு நிம்மதி தரக்கூடிய, உண்மையிலே அது ஒரு பெரிய டிராவல். அதுக்குன்னு போய் ஒரு இடத்துல இருந்து அந்த பள்ளி அந்த ஏரியாவை பார்த்து அது அரபி ஏரியாவாக இருக்கும், அங்கே போய் தொழுதுட்டு அந்த அந்த பள்ளிகள் அடுத்து அருமையாக இருக்கும். அந்த இமாம்கள் ஓதுறது கேட்டு கேட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மாதிரி, அவங்க அந்த அந்த குடிச்ச தண்ணியே என்னமோ அப்படி அவ்வளோ அழகாக ஓதுவார். சில பள்ளிகளுடைய இமாம்லாம் அப்படி லைச்சு, ஒரு பள்ளி அங்கே ஷார்ஜா போகிற ரோட்டில் ஒரு பள்ளி இருக்குது, எனக்கு எப்போல்லாம் நேரம் கிடச்சி தொழுகிறதுக்கு வந்துக்கிட்டே அங்கே போயிடுவேன். அந்த ஆள் நம்ம மாதிரி சிந்தனை உண்டாலும் அந்த குரானை பெரட்டி எடுத்துருவான் மனுஷன். ஓதுனாலே 1-3 தடவை ஓதி அந்த ஆயத்தில் எல்லாத்தையும் போட்டு ஒரு தொட்டி ஆட்டிட்டு தான் விடுவார். ஆனால் பின்னாடி உள்ளவங்களுக்கு சில பேருக்கு அது சங்கடமாக கூட இருக்கலாம். அடுத்து நினச்சிருக்கேன், வயசான ஆளுக முடியாத ஆளுக வந்துச்சுன்னா இவர் இப்படி ஓதுறச்சானா. ஆனால் அவர் அதை உணர்ந்து அப்படி டேஸ்ட்டாக அதில் மூழ்கி அப்படி நிப்பாட்டிடுவார். அதாவனுடைய ஆயத்து வந்துச்சுன்னா திரும்ப மேலேருந்து திரும்ப எடுத்துட்டு வருவார். இப்படிலாம் ஓதக்கூடிய அந்த பள்ளிகள், அடுத்து எல்லா பள்ளிகளையும் புக்கூர் போட்டு நல்லா வனமாக வச்சிருப்பாங்க, கீழே கார்பெட்டு. அங்கே போய் உட்கார்ந்தாலே ஏன் எந்திரிச்சு வெளியே போக போகிறோம், இப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமே என்ற அந்த ஒரு தேட்டம், அந்த மனம், அந்த ஆறுதல். அப்படி கூட ஒரு வகை கிடச்சுன்னா நம்ம ஒவ்வொரு வகுத்துக்களை ஒரு பள்ளியில் தாராளமாக தொடரலாம். ஆனால் மகல்லா பள்ளி என்று இருக்கிறதே, நாம் வீடும் வீடும் சார்ந்த அந்த பள்ளி இருக்கிறதே அதான் அகம், நமக்குரிய அந்த பள்ளி, அதனுக்குரிய அந்த முக்கியத்துவத்தை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். இப்போ இந்த ஹதீஸில் வருது பாருங்க, கியாமத்து நாளில் அல்லாஹ் எல்லா பள்ளிகளையும் கொண்டு வருவான். கண்ணக நுஜாபு பைதின் கவாயி முகா மினல் அம்பர், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு பேரொடியாக இருக்கும். இந்த பள்ளிகளுடைய அடையாளம் ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்கும். கவாயி முகா மினல் அம்பரி, அதனுடைய கால்கள், அதனுடைய அந்த என்ன சொல்றது அந்த பேஸ் இருக்கிறது அல்லவா, அது அம்பர்ல இருந்து இருக்கும். அம்பருங்கிறது இந்த வாசனை மிக்க ஒரு பொருள். வானாகுஹா மினல் ஜாஃபரான், அதனுடைய கழுத்துகள் ஜாஃபரானை கொண்டிருக்கும். ஜாஃபரான்னா என்னது, இந்த சிவப்பு கலர்ல இருக்கும்ல, பாலில் போட்டு குடிப்பாங்கல்ல, குங்குமம், குங்குமம், ஜாஃபரான் குங்குமம். ஒருஹா மினஸ் மினல் மிஸ்கி, அதனுடைய தலை இருக்கிறதே கஸ்தூரியை கொண்டு இருக்கும். வஅஸிம்மத்துஹா மின் ஜப்ரஜத் அல் அக்பர், அதே மாதிரி அதனுடைய கீழ்ப்பகுதி இருக்கிறது அல்லவா, அதனுடைய கீழ்ப்பகுதி அடிமான பகுதி ஜப்ரஜதல் அஹ்மர்னா ஒரு விதமான பச்சை நிற கற்களை கொண்டு இருக்கும். ஒகவ்வாமுகா அதனுடைய அந்த கீழ்ப்பகுதிக்கும் அது சார்ந்த பகுதி. அதில் யாரெல்லாம் முஅத்தின்களாக பணியாற்றினார்களோ அவர்கள் அதை இழுத்து போவார்கள். யகூதூன அப்படின்னு சொன்னால் கியாதத் அப்படின்னு அர்த்தம், இழுத்துட்டு போகிறது. ஓ யசூகூனக அஇம்மத்துஹ, அதனுடைய இமாம்கள் அதனை, இந்த யசூக்கு யகூது அப்படிங்கிறதுக்கு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், காதை அப்படின்னு சொன்னாலும் இழுத்துட்டு போனான்னு தான் அர்த்தம், சாக்க அப்படின்னாலும் இழுத்துட்டு போனான்னு தான் அர்த்தம். இந்த ரெண்டு வாரத்துக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, உடனே இப்போ போய் வர்றதுக்கு முன்னாடி டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன் இதில் என்ன அர்த்தம் போட்டிருக்கா அப்படின்னு. ஆனால் உண்மையிலே இந்த ரெண்டு வாரத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான அர்த்தம் இருக்கு. எப்பூது அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருந்து இழுத்துட்டு போடுறோம், கைத்தை கட்டி மாட்டை எப்படி இழுத்துட்டு போவான், நம்ம போக போக அது பின்னாடியே மாடு மாடு வருது இல்லையா, அதுக்கு பேர் முன்னாடி இருந்து இழுத்துட்டு போறதுக்கு பேரு எப்பூது. அதுல இருந்தா காயிது அப்படின்னு சொன்னாங்க, ஒரு சமூகத்தை வழி நடத்தக்கூடியவர், காயிதே மில்லத்துன்னு சொல்றாங்க இல்லையா, காயிது அப்படின்னு சொன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த படை தளபதினு அர்த்தம். யசூக்கு அப்படின்னு சொன்னா பின்னாடி இருந்து ஒரு கூட்டத்தை ஓட்டிட்டு போறது, அவரும் ஓட்டிட்டு போறவர் தான், அவரும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால தான் வந்து டிரைவருக்கு போற அரபியில சாயிக் சொல்லுவான், அவர் உள்ள இருந்தா ஓட்டுவார், வெளியில இறங்கி தெருல கைத்தை கட்டி இழுக்கிறதில்ல, வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஓட்டுறாரு இல்லையா, அதனால அவருக்கு பேர் சாயிக். இந்த இமாமினுடைய வேலை அந்த கூட்டத்துக்கு பின்னாடி இருந்து கூட்டிகிட்டு போறது, ஒரு முஅத்தினுடைய வேலை அவர் முன்னாடி இருந்து அழைச்சி போவது. உம்மாருஹா முத்தஅல்லிகு நபிஹா, அதை நிர்வாகம் செய்தவர்களும் அவர்களோடு இருப்பார்கள். ஃபதஜூசு அரசாத்துல் கியாமா கல்பர், அவங்க எப்படி கடந்து போவாங்கன்னா ஒரு ஒரு மின்னல் வெட்டி கடந்ததை போன்ற அந்த கூட்டம் கடந்து போகும். சரட்டுன்னு கியாமத்து நாளில் ஒரு பேரொளி டக்குன்னு அப்படி போகும், அங்கே நிற்கிற எல்லாரும் அதை பார்ப்பாங்க. இப்போ இங்கேயே திடீர்னு ஒரு ஒளி இப்படி போச்சுன்னா நம்ம பார்ப்போமா இல்லையா, என்ன என்னமோ போகுது அப்படின்னு. இதே மாதிரி அவங்க பார்ப்பாங்களாம், அப்போ பேசிக்குவாங்களாம். இப்போ யகூலு அஹ்லுல் மௌகிப் ஹாவுலாஇ மலாஇகத்தும் முகர்ரபூன் வ அம்பியா உம் ருசலூன், இது ஏதோ அந்த போனது வந்து ஒரு மலக்குமார்கள் கூட்டம் வேகமாக போகிறாங்க பொழுது, அல்லது அம்பியாக்களுடைய ஒரு கூட்டம் வேகமாக போகிறாங்க பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கக்கூடிய அந்த மனிதர்கள் பேசுவார்கள். இப்போ யுனாதி மா ஹா உலாயி பி மலாயி கதவலா அம்பியா, அப்புறம் அவர்களை அழைத்து சொல்லப்படும், மக்களே இது மலக்குமார்களும் கிடையாது நபிமார்களும் கிடையாது, வலாக்கின்னஹும் அஹ்லுல் மசாஜித், இவர்கள் தான் மஸ்ஜிதும் மஸ்ஜிதை சார்ந்தவர்களும், வல் முஹாஃபிதுன அலா ஸலவாதி மின் உம்மத்தி முஹம்மதின், இந்த பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலிருந்து தொழுகையை நிரந்தரமாக பாதுகாப்பாக தொழுதவர்களுக்கு நாளை இப்படி ஒரு செய்தி கிடைக்கும் என்று ஹதீஸுகளில் நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்து பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ரைதும் ரஜுல் யஸாதுல் மஸ்ஜித் ஃபஷஹது லஹு பில் ஈமான், நீங்கள் ஒருவரை தொடர்படியாக பள்ளியிலே காணுவீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அவருக்கு ஈமான் உண்டு என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள். இன் அல்லாஹ் தஆலா யகூல், அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ், பள்ளிக்கு அவர்கள் தொடர்படியாக வருகிறார்களோ அதனுடைய தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள். அதனால தொடர்படியாக ஒருவர் பள்ளிக்கு வந்தால் தாராளமாக நீங்கள் சாட்சி சொல்லலாம். அதுக்கு அடுத்து சொல்றாங்க, ஆறாவது செய்தியாக இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள், பள்ளியிலே விற்பனை செய்வதும் வாங்குவதும் கூடாது, அது இஸ்லாத்திலே தடை செய்யப்படும். துசானுல் மசாஜித் ஐதன் அனில் பை இ ஷரா வ ஜமீஉல் இஷ்திகால், இது போன்ற எந்த செய்திகளையும் ஒரு மனிதர் செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, லி ரஜுல் அல்லதி தஆ இலல் ஜபலில் இலல் ஜமலில் அஹ்மர் லா வஜத் இன்னமா புனியத்தில் மசாஜித் லிமா புனியத், ஒரு மனிதர் ஒரு சிகப்பு ஒட்டகையை கொண்டு அங்கே விற்பனைக்காக வேண்டி தேடினார். அப்போ அவர்கிட்ட சொல்லப்பட்டது, பள்ளி இந்த நோக்கத்துக்காக வேண்டி கட்டப்படலை, அதனால உங்களுடைய அந்த ஒட்டகையை காணாமலாக்கி விட்டு தேடின, லா வஜத்த, நீ கிடைக்காமலே போவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதில் சொல்லப்பட்டது. அப்போ ஒரு மனிதர் பள்ளியை காணாமல் போன பொருட்களை தேடுவதற்கும் அவர் பயன்படுத்தக்கூடாது, பொருள்களை விற்பதற்கும் வாங்குவதற்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. இல்லல் இல்லா யமலு ஃபி மஸ்ஜிதி கைர சலாதி வல் அதுகாரி வ கிராஅத்தில் குர்ஆன், இந்த பள்ளியில் தொழணும் ஓதணும், அதுக்கு அல்லாஹுவை புகழ்ந்து அவனை பெயர் சொல்லுவதற்காக வேண்டி நாம் ஆக்க வேண்டும், இதுதான் இந்த பள்ளியில் செய்ய வேண்டிய காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எழுதுறாங்க, இன்னஹாதல் மசாஜித் லா துஸ்லஹு லிஷய்யிம் மின் ஹாதல் பௌலி வலல் கத்ரி இன்னமாகிய லிதிக்ரில்லா வஸ்ஸலாதி வல் கிராஅத்தில் குர்ஆன், இதில் சிறுநீர் கழிப்பதோ அல்லது இதை அசிங்கப்படுத்துவதோ கூடாது. இந்த பள்ளியில் இங்கே வந்து அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் கீழே வந்துச்சு, டிக்கெட் விழுந்துருச்சு அப்படி விட்டுட்டு எனக்கு என்னான்னு போகிறது, அல்லது காலில் ஏதாவது ஒட்டிட்டு வந்துருச்சு இங்கே வந்து தேய்க்கிறது, இதெல்லாம் பள்ளியை அசுத்தப்படுத்துவதற்குரிய காரியங்களை ஒரு மனிதன் எக்காலத்திலும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸுகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல. அப்போ நம்ம இங்கே வரும்போதே ஆடைகள் நல்ல ஆடைகளாக கொஞ்சம் மேலே தூக்கி கட்டிக்கிட்டு கையிலேயே, இங்கே பள்ளிவாசலில் வந்தோடனே இமாம் சொல்கிறாருல்ல உங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொள்ளுங்கள், இல்லை வீட்டிலிருந்தே ஏன்னு கேட்டால் வரும்போதே வருவான் சில பேர், அந்த ரோட்டெல்லாம் அப்படியே கூட்டி மொத்தமாக கொண்டு வந்து இங்கே பூராத்தையும் இங்கே சஜதாக்கு பேரங்கிற போரில் இங்கே அப்பி போகிறது அது கூடாது. அப்போ வரும்போதே நம்முடைய ஆடைகள் சுத்தமாக இருக்கிறதா அப்படிங்கிறத ஒரு மனிதன் தன்னை தான் பரிசுத்தப்படு தன்னை அவன் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்து சொல்றாங்க, இன்னஹாதிஹில் மசாஜித் லா யுஸ்லஹு ஃபீஹா ஷய்யும் மின் கலாமின் நாசி, மக்களுடைய பேச்சுக்கு இது கட்டப்பட்ட ஒரு பகுதி அல்ல. பள்ளியாசலுக்கு சீக்கிரமா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்போமே அப்படி நிறைய பேர் நடக்குது, ரெண்டு சேர் எழுத்து போடு மோடி என்ன செஞ்சாருண்ணா அப்படின்னு ஆரம்பார் பள்ளியாசல்ல, இமாம காம சொல்ற வரையும் சும்மா தானே உட்காந்துருக்கோம் பேசக்கூடாதுங்கண்ணா, இது மனிதர்களுடைய பேச்சுக்கான இடம் அல்ல, அப்படி பேசணும் அப்படின்னு சொன்னா வெளியே எழுந்திரிச்சு போயிடணும், இது அல்லாஹுவினுடைய பள்ளி, இதுக்குன்னு ஒரு கண்ணியம் உண்டு, இந்த பள்ளிகளுக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு, மனிதர்களுடைய பேச்சுக்கு இது ஆகுமான பகுதி அல்ல. இன்னமா ஹுவ தஸ்பீஹு வ தக்பீரு, தஸ்பீஹு தக்பீர் தான் இதுக்குள்ளே செய்யணுமே தவிர வேறு எந்த காரியங்களையும் செய்யக்கூடாது. ஹதீஸ்களில் வருது, முஸ்லிமினுடைய ஹதீஸில் பதிவாகி இருக்கிறது, சமியா உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சௌத ரஜுலிம் ஃபில் மஸ்ஜித், உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேர் பேசிக்கிறத ஒரு மனிதருடைய சத்தத்தை கேட்டாங்க மா ஹாத சௌத் ததிரி ஐனான், என்ன இங்கே வந்து சத்தம் போடுறீங்க, நீங்கள் எங்கே இருக்க தெரியுமா, பெருமானாருடைய பள்ளி, இங்க வந்து என்ன சத்தம், வக்கான கலப் இன்னொரு ஹதீஸ்ல வருது நாயன்கலாது உமரது எல்லாத்தாலும் வெளியே போயிட்டு அந்த ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விட்டாங்க. யாரு என்ன இங்க வந்து இவ்வளவு சத்தமா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க இந்த ஊர்ல வெளியூர். அப்பதான் உமரது எல்லாத்தாலும் இந்த ஊர்ல இருந்தா கழுத்து எடுத்துருப்பேன். நாங்க பள்ளிகளுக்குள்ள என்ன சத்தம், அது அதற்கென்று உள்ளது, சத்தம் அங்கே இருக்கவே கூடாது, எந்த விதமான பேச்சுகளும் இருக்கக்கூடாது. இந்த இந்த இடத்துல சொன்னாங்க, ஹலஃப் இப்னு அய்யூப் அவர்கள் சொல்கிறார்கள், ஜாலிசன் ஃபி மஸ்ஜிதிஹி, நான் ஒரு நாள் பள்ளியிலே அமர்ந்திருந்தேன், பாத்தாஹு பள்ளியிலே அமர்ந்திருந்தார், பாத்தாஹு குலாமுஹு எஸ் அலுஹு அன் ஷையின், ஏதோ ஒரு விஷயம் அர்ஜென்ட்டாக வீட்டிலேருந்து அனுப்பி விட்டுருக்காங்க, அவங்க வீட்டில் உள்ள பையனை அனுப்பி விட்டு அத்தாட்ட போய் இதை கேட்டு வா அப்படி. அந்த பையன் பள்ளிக்கு வந்துட்டான், எஸ் அலுஹு அன் ஷையின், அப்போ எந்திரிச்சார், ஓ ஹரஜ மினல் மஸ்ஜிதி ஃபாஜாப, வெளியே போய் அந்த செய்தியை சொல்லிட்டு அப்புறமா வந்தார். ஃபகீல லஹு ஃபீ தாலிக், அப்ப அவருக்கு அவரிடத்துல கேட்கப்பட்டது, ஃபகால மா தக்கல்லமத்த ஃபில் மஸ்ஜிதி ஃபி கலாமி துன்யா முந்து கதா வ கதா, அவர் சொன்னார், மா தக்கல்லம், நான் இந்த பெருமானாருடைய செய்தியை கேட்டதிலிருந்து மஸ்ஜிதுகளுக்குள்ளே உலக விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் பேசுவதில்லை, மா தல கல்லம் து ஃபில் மஸ்ஜித் பி கலாமி துன்யா முந்து கதா வ கதா பக்கரிஹுத்து அத்த கல்லமல் யோ, இன்றைக்கும் அதே செய்தியை நான் பின்பற்றுகிறேன், நான் வெறுக்கிறேன் அப்படிப்பட்ட செய்திகளை பேசுவதற்கும் சொன்னார். அடுத்து சொல்றாங்க, பள்ளிகளிலே பாடல்களை பாடுவது தடுக்கப்பட்ட காரியம், தனாசுதுல் அஷ்ஆர், பாடல்களை படிப்பது. ஏன்னா ஹதீஸ்களில் வருது நாயன்கல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய கவிஞரான ஹசான் பின் சாபித்துக்கு ஒரு மேடை அமைத்து கொடுத்துருந்தாங்க. பெருமானாருக்கு எப்படி ஜும்மாவினுடைய மேடைகள் இருந்ததோ அதே மாதிரி இது ஹசான் பின் சாபித்துக்கு ஒரு மேடை போட்டு பெருமானாரை பற்றி எதிரிகள் பாடுகிற பாடல்களுக்கு பதில் சொல்லுவதற்கு ஒரு மேடை அமைத்து தரப்பட்டிருந்தது. அதே விஷயத்தில் ஹதீஸுகளில் வருது நாயன்கல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிகளுக்குள்ளே பாடல்கள் பாடுவதையும் தடுத்தார்கள், நீங்கள் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அனில் பை வ ஷரா இஃபி வாங்கிய தஹல்ல கண்ணாசு யோமல் ஜும்மா கபல சொலா, அதே மாதிரி பள்ளிகளில் வந்து முடிகளை எடுப்பதையும் நாயன்கல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் இது சம்பந்தமாக விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இது சம்பந்தமாக விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், நாயன்கல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைத்திருந்ததை போன்று இஸ்லாத்தை பற்றி உயர்வான அந்த பாடல்களை பாடுவதற்கு அல்லாஹ்வை பற்றி உயர்த்தி பாடுவதற்கு கூடும், ஆனால் அதில் பெண்களை பற்றி வேறு ஏதாவது உலக ஆதாயங்களை பற்றி பாடுகிற அந்த வரிகள் இருந்தால் பள்ளிகளுக்குள்ளே பாடுவது கூடாது. பள்ளிகளுக்கு வெளியே அதற்கு ஒரு தனி இடத்தை அமைச்சு பாடுவது, அந்த பாடல்களை சொல்லுவது, அல்லாஹ்வினுடைய தூதருடைய அந்த செய்திகளை சொல்லுவது ஆகும். என்ன பெருமானார் காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஆனால் உமர் ரதியல்லாஹு தாலானும் அந்த விஷயத்தில் கடும் கோவப்பட்டாங்க. உமர் ரதியல்லாஹு தாலானும் என்றைக்குமே சத்தியத்தை பேணக்கூடியவர். நான் போன வாரம் சொல்லும்போதே சொன்னீங்களா, அந்த ஜப்லா பின் ஐஹமினுடைய விஷயத்தில் எவ்வளவு கடுமையாக நடந்துகிட்டார். ஜப்லா பின் ஐஹமினுடைய வரலாறு ஒவ்வொரு முஸ்லீமும் தன் குடும்பத்தில் பிள்ளைய பொண்டாட்டிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வரலாறு. நீ மார்க்கத்தை விட்டாலும் சரி நான் நீதியை விடமாட்டேன்னார். அவர் கடைசி மௌத்தாகிற வரை இஸ்லாத்துக்கே வராமல் மௌத்தா போனார் ஜபுலா. ஆனாலும் கூட அதுக்கு உமர் ரதியல்லாஹு தஆலா வருத்தப்பட்டாங்க, இஸ்லாத்துக்கு வராமல் இப்படி போயிட்டாரேன்னு வருத்தப்பட்டாங்க. ஆனால் சொன்னாங்க, அந்த நீதி ஒரு அடிக்காக வேண்டி இஸ்லாத்தை விட்டானே, இந்த ஆள் என்ன ஆளுன்னு கேட்டுட்டு விட்டாங்க. அந்த நேரத்திலும் கூட சத்தியத்திலிருந்து தவறி நீ இஸ்லாத்துக்கு வரணும்னு என்னைக்கும் சொல்லலை. அந்த மாதிரி உமர் ரதியல்லாஹு தஆலா ஹதீஸுகளில் வருது, பத்ஹா என்ற ஒரு பகுதியையே உருவாக்கி அதில் போய் பாடிக்கிங்க அப்படின்ட்டாங்க. ஒரு ஏரியாவை உருவாக்கிட்டாங்க, பத்ஹாங்கக்கூடிய ஒரு பகுதியை உருவாக்கி அங்கே போங்க, யார் வேண்டாலும் பாடலாம், அங்கே போய் பாடுங்க, இது மஸ்ஜித், இதுக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு, நீங்கள் இந்த பார்வையோடு இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இந்த இதிலிருந்து சட்டம் எடுக்கக்கூடிய சில மக்கள் எடுக்கிறார்கள், தாலீமு சிபியானி ஃபில் மசாஜித், குழந்தைகளுக்கு பள்ளிகளிலே வைத்து பாடங்களை சொல்லிக் கொடுப்பதும் கூடாது அப்படிங்க, அது வெறுப்பானது, அதாவது கூடாதுன்னா வெறுக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி சில இமாம்கள் கருதுகிறார்கள். இது ஏன்னா சில நேரத்தில் அவர்களிடத்திலிருந்து பைசா வாங்கிட்டு அதுவும் பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுது, காசை வாங்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, அது கூடாதுன்னு. இன்னொரு வகையில் பார்த்தா காசே வாங்கி கொடுக்கலன்னு சொன்னாலும் கூட அந்த குழந்தைகளுக்கு சுத்தம் எது அசுத்தம் எது என்பது தெரியாமல் கூட போய்விடலாம். அதனால பள்ளிகளுடைய உள்பகுதிகளிலே இல்லாமல் அவர்களுக்கென்று ஒரு தனி பகுதியை வச்சு நீங்கள் பாடம் சொல்லி கொடுக்கலாம், உள்பகுதியை அசிங்கப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால பள்ளியினுடைய அந்த நவாபத் அதனுடைய சுத்தத்திற்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கும் அப்படி தானே நம்ம பள்ளிகளுக்கு வெளியே தான் மதரசாக்களை வைக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் வருது, ஜன்னிபு மசாஜிதக்கும் சிபியானக்கும் மஜானீனக்கும், உங்களிலே உள்ள அறிவு குறைவானவர்கள் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பள்ளிக்கு கொண்டு வர வேண்டாம். ஹதீஸில் நாம் சொல்லிச்சிடும், உங்கள் பள்ளி உங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு வர வேண்டாம், உங்களிலே உள்ள கொஞ்சம் அந்த மென்டலி சேலஞ்சுடு இருக்கார் இல்லையா, அவரையும் பள்ளிக்கு வேணுங்கன்னு இழுத்துட்டு வர வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டால், அது பாதுகாப்பான இடம், குழந்தைகளுக்கும் அவர்களுக்கும் புரியாது. அது அதில் என்ன சத்தம் போட்டுருவாங்க. இப்போ குழந்தைகளை கூப்பிட்டு வந்தால் இப்போ நல்ல நம்ம சொல்லுபடி கேட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய குழந்தைகள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. இப்போ இந்த ஆஜியெல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் இன்னும் சில பிள்ளை என்ன செய்யும், உடனே எந்திரிக்கும், அது பார்த்து இங்கேருந்து அங்கே ஒரு குதி குதிக்கும், அங்கேருந்து இங்கே நடுவில் அங்கிட்டு ஒரு தாவு தாவும். ஏன்னா அதுக்கு சந்தோஷமாக இருக்கும், என்னடா இப்படி கூப்பிட்டகமாக இருக்காங்களே, இவங்களுக்கு இடையில இப்படி ஓடி பிடிச்சி விளாட்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நூல் கட்டின மாதிரி உட்காந்துருக்காள், நம்ம இங்கிட்டு ஓடணும் அந்த சப்பில், அதனால தான் இங்கேருந்து அங்கே வரையும் ஓடுவான். அங்கேருந்து இடையில வேற பார்த்துக்குவான், எல்லாரும் போதும் இவர் பிடிச்சிருவாரா அடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருக்கும். இருந்தாலும் ஒரு ஓட்டம் இங்கேருந்து அங்கே வரையும் ஓடிட்டு கரெக்டாக நிற்கிறார்களே இந்த ஆளுகை அப்படின்னு சொல்லி, அதனால வேணான்னாங்கிறத சொல்லலாம். குழந்தைகளை கூப்பிட்டு வர பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறது வேற, கூட்டிகிட்டு வந்தால் இவர் சிரமப்படுத்துவார், இவரால் முசல்லிகளுக்கு, ஏன்னா அங்கே பெருமானார் தொழு வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஹசனும் ஹுசைனும் வந்து மேலே ஏறி உட்காந்தாங்கிறது, அது ஜும்மாவில் நிற்கும் போது தூக்கி பிடிச்சிக்கிட்டாங்கிறது, இது அப்போ பெருமானார் ஒன்று சொல்லி ஒன்று செய்ய வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. இதனால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யாதீங்க, கூட்டிகிட்டு வராதிங்க, அந்த பிள்ளைகளை பழக்கப்படுத்தி தாராளமாக ஒசல்ல சுயூஃபக்கும், பள்ளிகளிலே ஆயுதங்களை எடுப்பதையும் பெருமானார் தடுத்தார்கள். ஸோ அதாவது கத்தி உருவிட்டு அல்லது அந்த ஆயுதங்களோடு உள்ளே வருவதையும் பெருமானார் விரும்பவில்லை, அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி பள்ளியின் வழியாக ஆயுதங்களை எடுத்து போவதையும் பெருமானார் தடுத்தாங்க. பள்ளிவாசல் வழியாக இந்த செயலிருந்து இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஈட்டி எப்படி தூக்கிட்டு போகிறதும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எக்காமத்தி ஹுதூதிக்கும், பள்ளியில வச்சு தண்டனை நிறைவு செய்வதை பெருமானார் விரும்பல. கதா செஞ்சிருக்காங்க, கதாவத், அதாவது ஒரு நீதிமன்றத்தை போன்று அங்கே சட்டங்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள் நாயகம் அலிஸ்லாம். ஆனா அந்த ஹுதூதினுடைய தன் கல்லால் எரிந்து கொள்ளுவது அல்லது சாட்டையால் அடிப்பது, இதை பள்ளிக்குள்ள வச்சு பெருமானார் செய்ததில்லை, செய்வதையும் தடுத்தார்கள். அதே மாதிரி இங்கே வந்து சண்டை போடுறது, சத்தத்தை உயர்த்துறது, அந்த மாதிரி காரியங்கள் பள்ளியில் நிகழும்னா அந்த வேலையை பெருமானார் தடுத்து விடுவார்கள். இங்கே சத்தம் போடுறது அல்லது ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுறது அதெல்லாம் கூடாது. அஜ்மீரூஹா ஃபில் ஜுமா, ஜும்மா அன்னைக்கு புஹூர் போட பெருமானார் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு பள்ளியிலையும் ஜும்மா அன்னைக்கு புஹூர் போடுறாங்க இல்லையா, இந்த பள்ளிகள்லாம் வாங்கி வச்சு எனது சாம்பிராணி சாம்பிராணியை அந்த வெளிநாடுகளில் விற்கிது இல்லை புஹூர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறான், அத்தர் அத்தர் சந்தனம் அது போட்டு அந்த இதில் வச்ச நல்ல கமகமன்னு. ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் கூடுகிற அந்த நேரமாக இருக்கிற காரணத்தினால், மற்ற நாளில் வேறு வேறு இடத்துக்கு போகிறவங்க அங்கங்கே தொழுவாங்க, ஜும்மா அன்னைக்கு நேராக எல்லாரும் அவங்கவுங்க மஹல்லா பள்ளிக்கு வருவாங்க, அந்த நேரம் நீங்கள் அந்த புஹூர் அந்த நல்ல மனமுள்ளதாக அதை இஜாலு அல அபவாஹிபிகள் மபாஹிர், அதே மாதிரி அதனுடைய வாசல்களில் நல்ல அடையாளங்களை இட்டு வையுங்கள்னு சொன்னாங்க. அதனுடைய வாசல்களுக்கு மபாஹிர் அடையாளங்களை இட்டு வையுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வருது, உஸ்மான் ரதி அலி அலி ரதி அல்லாஹு தாலா அனு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொல்லைத்துல் அசர மா உஸ்மான் அமீர் அல் முஃமினீன், உஸ்மான் அவர்களிடத்திலே போய் அவங்க பள்ளியில் நான் அசரை தொழுதேன். பரா ஹயாத்தன் கி நாஹியத்தில் மஸ்ஜித், அந்த ஹயாத்னா தைக்க டெய்லர், டெய்லரிங் வேலை பார்க்குற ஒருத்தர் பள்ளிக்கு ஓரத்தில் உட்காந்து தச்சிக்கிட்டு இருக்காரு என்னத்தையோ ஒன்று. அப்போ அவரை பார்த்த உடனே உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், அவரை வெளியாகுங்க பள்ளியை விட்டுன்னு சொன்னாங்க. ஃபகீல் லஹு, அப்போ சொல்லப்பட்டது, யா அமீர் அல் முஃமினீன் இன்னஹு யக்னிசுல் மஸ்ஜித், இவர் பள்ளியை கூட்டுவார். வயகுலிக்குல் பாப் அபுவாப், நைட்டு எல்லாரும் போன பின்னாடி கதவுகளை சாத்துவார். வயர்ஷு அஹியானன், இந்த பள்ளிகளை எல்லா வேலையிலையும் சுத்தப்படுத்துவார், அதை இது செய்வார், அதுக்காக வேண்டி உள்ளவர். அப்போ அந்த நேரத்தில் உஸ்மான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி சமயத்து ரசூலல்லா யகூலு ஜன்னிபு சன்னா அக்கும் மின் மசாஜிதிக்கும், இது போன்ற காரியங்களை செய்பவர்களை சன்னா அப்படின்னு சொன்னால் கைவேலை திறன் செய்யக்கூடியவர்கள், அவர்களை நீங்கள் பள்ளிகளை விட்டு அப்புறப்படுத்துங்கள் என்று பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸில் பார்க்கும்போது ஒரு ஹதீஸில் வருது, ஹக்கீம் ஹக்கம் பின் உமைர் அப்படிங்கிறவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கூனூ ஃபித் துன்யா அத்யாஃபன், நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு கெஸ்ட் மாதிரி வாழுங்க. இந்த உலகத்தில் எப்படி வாருங்க, ஒரு கெஸ்ட். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு கெஸ்டாக போகிறோன்னா நம்ம எப்படி வாழுவோம், ஒரு வீட்டுக்கு நம்ம கெஸ்டாக போகிறோம் சார், நம்ம எப்படி இருப்போம், நல்லா நடு ஹாலில் நல்லா பாய விரிச்சு அல்லாண்டு நாலு தலைவாணி போட்டு அப்படியே கொடுப்போம். அவர் சொல்கிறாரு இதுங்க தலைவாணி எடுத்துகிட்டு வர்றேன் அப்படிங்கிற. இல்லை இல்லை வேணாங்க, சும்மா கூட போகிறது ஏதோ வந்த இடம், மெட்ராஸுக்கு போயிருக்கோம், ஒரு நாள் வேலை இருக்குது. அவர் வீட்டில் போய் படுக்க போகும்போது கொண்டாங்க, மூணு தலைவாணி வச்சு தான் எனக்கு தூக்கி பழக்கம், இல்லைன்னா தூக்கமே வராதுங்க. மூணு தலைவாணியை கொண்டாங்க, பெட்டை கொடுங்க அப்படியா கேட்போம். அவர் தலைவாணி கொடுக்குறேன்னாலும் இல்லைங்க சும்மா கூட அங்கே அங்கே போகணுன்னா ஒரு இடத்துக்கு போகணுன்னா யோசிச்சு யோசிச்சு அந்த வீடுகளுக்குள்ளே ட்ராவல், பாத்ரூம் இல்லைன்னாலும் என்ன சொல்லுவோம், வந்த இடம் ஏதோ இருக்கிறத பற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே போய்க்கலாங்க அப்படி தானே சொல்லுவோம். பெருமானார் சொன்னாங்க கூனு ஃபித் துனியா அவ்யா ஃபன், இன்னொரு ஹதீஸில் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குன் ஃபித் துனியா க அன்னக கரீப் அவ் ஆபிரிஸ் சபீல் அப்படின்னு சொன்னாங்க. ஆபிரிஸ் சபீல்னா பிரயாணிய மாதிரி வாழ்ந்துட்டு போயிருங்க நீங்கள், கரீப்னா ஒரு புதிய இடத்திற்கு போனவரை போன்று நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ துனியாவில் ஒரு கெஸ்ட் மாதிரி இருங்க. ஒத்தகதுல் மசாஜித புயூத்தா, துனியாவிலே உள்ள உங்கள் இடங்களிலே உள்ள பள்ளிகளை நீங்கள் உங்கள் வீடுகளாக ஆக்கி கொள்ளுங்கள். எப்போ பார்த்தாலும் அவரையாங்க சுபுவில் பார்த்துடலாமே அப்படி சொல்லணும், லுகரில் பார்த்துடலாமே, அவரைய பள்ளியாசலுக்கு போங்க அங்கே தான் இருப்பார் அப்படி சொல்ல வைக்கணும். இவர் அதிகமான நேரங்கள் அவர் பள்ளிகளிலே கழிப்பார் என்ற அந்த சூழ்நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அடுத்து சொன்னாங்க அவ்விது குலூபக்கும் உங்களுடைய இதயங்களை இரக்கங்களை கொண்டு பழக்கப்படுத்துங்கள். இந்த இடத்துல இந்த அவ்விது அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரெயின் அர்த்தம், ட்ரெயின் பண்ணணும் நம்ம இதயத்தை. ரஃபத்னா இரக்கத்தை கொண்டு நாம் அப்படி பழக்கணும். எங்க அத்தாவா ஐயா அந்த ஆள் கோவக்காரங்க அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடாது. அந்த ஆளா அல்லாஹ் அக்பர் வாய் அப்படிலாம் சொல்ல வைக்கக்கூடாது. ரொம்ப தன்மையான ஆளுங்க, அவர் எப்படி இப்படி பேசினாருன்னு சொன்னீங்க, அவர் எப்போதும் அப்படிலாம் பேசவே மாட்டார, ரொம்ப சாஃப்ட் கைண்டில் அவர், சாஃப்ட் நேச்சரில் அவர், அவரை போய் இப்படி பேசினாருங்க அப்படி பழக்குங்கிறாங்க. அவ்விது குலூபக்கு மர்ரஃபா வக்ஸிரு அத்தஃபக்குர் வல் புக்க, அதிகமாக இறைவனுடைய அந்த ஞாமத்துகளை நினைவு கூறுங்கள். அல்லாஹுவினுடைய அந்த நினைவு, அந்த அவன் செய்த அந்த நியமத்துகள், அதுதான் சுக்குர் செய்கிறதுக்கு ஒரு காரணம். அல்லாஹ்க்கு நன்றி எப்படி செலுத்த முடியும், சும்மா அலம்துல்லா அலம்துல்லாவா, அவன் கொடுத்த அந்த நியமத்தை நினச்சி பார்த்தவொன்னே தானாக கண்ணிலேருந்து தண்ணி வரணும், இதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லையே, இந்த உலகத்தில் என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்கான் ஆனால் என்ன மாதிரி உள்ள அந்த ஆளுகளுக்கெல்லாம் இது கிடைக்கலையே, ஆனால் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கானே, இது அவன் என் மீது செய்த ஒரு கிருபை அல்லவா, எனக்கு என்ன வகையில் வாழ வச்சுருக்கான், குடும்பத்தை கொடுத்தான், குழந்தைகளை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், எந்த குறையும் இல்லையே, எப்படி நான் வாழ்கிறேன், ஏன் அறிவுக்கு நான் இதெல்லாம் கிடைக்கும்னு நினச்சேனா, என் ரப்பு என்னை எவ்வளவு ஒரு சூப்பராக வச்சிருக்க இப்படின்னு நினைக்கும் போது அவனுடைய சிந்தனை இந்த சுக்குரில் பக்குவப்பட வேண்டும். வல் புக்கா, இன்னும் அவனுடைய நிலைகளை நினைத்து ஒரு மனிதன் அழ வேண்டும், கண்ணிலேருந்து தண்ணி வரணும், அது பள்ளியில் இருக்கும்போது தானாக அந்த நினைவுகளில் வரும். வலா தஃப்தலிஃபு பிக்குமுல் அஹுவா, உலக ஆசை இதை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். வலா தஃப்தலிஃபு பிக்குமுல் அஹுவா, உங்களுடைய எண்ணங்கள் மேல எனக்கு அவனை மாதிரி வரலையே அப்படின்னு சொன்னா நான் சுக்கராயிருவோம், அங்கே கிராட்டிடியூட் இருக்காது. பக்கத்து அவன் பாருங்க, நான் என்ன, நான் அஞ்சு வேலை தொழுற இப்படிலாம் கிடக்கிறேன், நான் அவன் பாரு திருடேன் நல்லா இருக்கான், பொய் சொல்றான் நல்லா இருக்கான், வட்டி வாங்குறான் சூப்பராக இருக்கானே, இந்த சிந்தனைகள் வரக்கூடாது. இந்த ஆசை இதயத்தில் வந்துச்சுன்னா உங்களினுடைய உலக ஆசை உங்களை திருப்பி விட்டுவிடும். தபுனு நம்ம தஸ்கணும், அந்த அந்த அதீஸ்ல எத்தனையோ நீங்கள் கெட்டுகிற கட்டடங்களில் நீங்கள் வாழுவதில்லை. எத்தனை பேரை பார்த்துக்கோங்க சார், கெட்டி அல்லது எத்தனை வருஷம் வாழ்றாரு, பத்து வருஷம் ஊட்ட கட்டினேங்கிறாரு, அவர் ஒரு பத்து வருஷம் இருக்கார், அதோட முடிஞ்சு போச்சு, எவனோ வாழ வந்துடுறான். தபுனூன் காசுகளை நிறைய சேர்த்து வச்சுட்டீங்க, அதை நீங்க சாப்பிட போறது இல்லை, யாருக்கோ ஒருத்தனுக்குரியது சேர்த்து வச்சாச்சு பெருசா உருட்டி. தஜ்மவுன மாலா தாக்குலூன் உங்களுக்கு கிடைக்காதவைகளை நினைத்து நினைத்து இதெல்லாம் எனக்கு கிடைச்சிரும் கிடைச்சிரும் மேலெண்ணம் கொள்ளுகிறீர்கள். அதுக்கு பதில் நேரம் என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமாக உங்களுக்கு கிடைத்ததை நினைத்து நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள், அதுக்கு சுக்குர் செய்யுங்க, நீங்க வாழுகிற காலமெல்லாம் அல்லாஹு தாலா அந்த நியமத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி தருவான், அனுபவிக்கிற வாய்ப்பை தருவான், ஆரோக்கியத்தை அனுபவிக்கிற வாய்ப்பை தருவான். பெருமானம் சொன்னாங்கல்ல, இதா சால்துமுல்லா பசாலுல் அல்லாவிடத்தில் எது கேட்டாலும் முதல்ல ஆரோக்கியத்தை, ஆரோக்கியமான மனோநிலை, ஆரோக்கியமான உடல்நிலையை கேளுங்கள், அதுதான் உங்களை கடைசி வரையும் நீங்கள் பெறுகிற நேமத்துகளை அனுபவிப்பதற்கு காரணமாக இருக்கும். அதே இல்லைன்னா என்ன நேமத்து வந்தாலும் அனுபவிக்க முடியாது. இதே மாதிரி இன்னும் ஹதீஸுகள் இருக்கு இதுல, ஆனா அவ்வளவையும் படிச்சுட்டு தான் இன்ஷா அல்லாஹ் இதை விட்டு கடக்கணுமே ஒழிய இந்த ஹதீஸுகள் காதல விழுவாம என்ன செஞ்சிடக்கூடாது, முடிக்கிறது இல்லைன்னு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதை கேட்கிற வரை
சொல்லப்படுகிற செய்தி பள்ளிகளோடு யார் ஒருவர் தொடர்பிலே இருந்தாரோ அவருக்கு இன்ஷா அல்லா நாளை கியாமத்து நாளில் அல்லாஹு தஆலா தன் நிழலினை கொண்டு நிழலாட செய்வான். முதலாவது செய்தி நாளைக்கு கூப்பிடுவான், ரஜுலும் தல்லப்பு பில் மசாஜ், யாருடைய இதயம் பள்ளியோடு தொடர்பில் இருந்ததோ அவருக்கு நாளை கியாமத்தில் அந்த நிலை கிடைக்கும். ரெண்டாவது, போன வாரம் சொன்னது மாதிரி இந்த மஸ்ஜிதுக்கென்று ஒரு உயிர் உண்டு, ஒரு ஒரு உணர்வு உண்டு, அது வருகிறவர்களை புரிந்து கொள்ளும், வருகிறவர்களிடத்திலே நஜீஸ் இருந்தால் நாம் அடுத்தவரை தொட்டால் எப்படி சிலிர்ப்போமோ அப்படி சிலிர்க்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். அதனால் வருகிற நேரத்தில் நல்ல ஆலைகளோடு ஒரு உயிருள்ள இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பரை சந்திக்க போகிறோம், அல்லாஹ்வின் இடத்துல சாட்சி சொல்லுகிற ஒரு பகுதியை சந்திக்க போகிறோம், அழகான ஆடையை உடுத்தி நல்ல அத்தர்களை போட்டு நல்ல வந்து ஒரு பஷாசத்தை அதாவது முகமலர்ச்சியோடு நான் போகிற இடம் ஒரு அற்புதமான இடம்னு சந்தோஷத்தோடு இந்த இடத்துக்கு வரணும். இன்னொரு ஹதீஸில் வந்து நாயகத்தில் ஆலோசனை சொன்னாங்க, அது ப்ராக்டிக்கலாக இருக்குங்கிறதுக்காக அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு வக்திலிருந்து இன்னொரு வக்து வரையும், ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகை வரையும் எவரொருவர் பள்ளியிலே அமர்ந்து தொழுகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார், அந்த இடைநிலையில் ரெண்டு வேளை அவர் செய்யலை. ஒன்றாவது ஒதுவை முறிக்கவில்லை, ஒதுவோடு இருக்கிறார். ரெண்டாவது யார்கிட்டையும் எந்த பேச்சும் பேசலை, ஒரு பேச்சு உலக பேச்சு ஆகிறது எந்த பேச்சும் பேசலை, பேசவே இல்லை, ஒதுவும் முறியவில்லை. ஒரு வக்திலிருந்து இன்னொரு வக்து வரை அப்படி பள்ளியில் அமர்ந்து தொழுகையை எதிர்பார்த்தால் அவர்கள் சுவனவாதிகளுடைய பட்டியலில் அவர் பெயர் எழுதப்படும். இல்லியீன், பெருமான் சொன்னாங்க இல்லியீன் அப்படிங்கிறது சுவனவாதிகளுடைய பட்டியலின் பெயர், அதுல அவருடைய பெயர் எழுதப்படும் என்று பெருமானார் சொன்னார். அதனால இன்னைக்கு இந்த ஹதீஸ கேட்டோம்ல, ஒன்னு அசருக்கும் மகரிப்பு, அசருக்கும் மகரிப்பும் இடையில ரொம்ப ஒத்து கம்மியாயிடுச்சு, கொஞ்ச நேரம் ஆன வீட்டுக்கு போற டீ அப்படிங்கிறதுக்குள்ள பகல் சொல்லிடுறாங்களா இல்லையா. அதனால அந்த அசருக்கும் மகரிப்புக்கும் இடையில ஏதாவது ஒரு நாள் பள்ளியில் இருக்கும், வரும்போதே அசருக்கு வரும்போதே இன்ஷால்லா மகரிப் தொழுகைக்கு தான் வீட்டுக்கு வருவேன், நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடணும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் யார்கிட்டையும் பேசவும் கூடாது. அதே மாதிரி ஒதுவை முறிக்காமல் அந்த நேரத்தில் ஒதுவும் முறிஞ்சிச்சுன்னா ஒதுவு கூட போய் செஞ்சுட்டு வந்து திரும்ப பள்ளியில் அமர்ந்து குரான் ஓதலாம் அல்லது திக்ர் செய்யலாம் ஒரு நாள். ஏன்னா ஹதீஸை கேட்டுட்டோம், இன்ஷால்லா இந்த நியத்தில் நாம் அந்த ஒரு நாள் நாம் உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இல்லி இல்லியின் என்னன்னு ஏற்கனவே பேசியிருக்கேன், கடுமையாக பேசியிருக்கேன். இல்லியின்னா என்ன, பெருமானார் என்ன நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, குரான் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத குறித்து அந்த இல்லியின்களை குறித்து பேசியிருக்கிறேன். அங்கே சுவனவாதிகள் இருப்பார்கள், இங்கே மௌத்தாயி போகக்கூடிய ஆள்களை அவங்க அடையாளம் கண்டுக்குவாங்க. போன உடனே கேட்பாங்க, அத்தா மௌத்தாயி மேலே போயிட்டாரு, மகன் மௌத்தாயி மேலே போறாருன்னு அத்தா அங்கே வந்து சந்திப்பார், மகனை பாப்பார், மானே வண்டியா கட்டி கொடுத்தார். ரெண்டு பேரும் உலகத்தில் பேசுகிற மாதிரி பேசியப்பா, தங்கச்சிக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, குழந்தை பிறந்துருச்சான்னு அத்தா கேட்பார். ஆமாம் அப்பா குழந்தை, ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் அவனுக்கு அண்ணனுக்கு ஒரு குழந்தை தானே இருந்துச்சு, அவனுக்கு இன்னும் ரெண்டு குழந்தை பிறந்துச்சு, மூணு குழந்தை. இந்த உலக விஷயத்தை பற்றி பேசுவார்கள், ஹதீஸில் வருது பேசுவாங்க. அந்த பக்கத்துக்காரர் எப்படி இருந்தான், அப்புறம் அந்த அவர் இன்னொருத்தர் இருந்தார் அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டார். அவர் சொல்றாரு, அவர் மூத்தாயிட்டார, அந்த மையத்தும் சொல்லுவோம், அந்த ரூபு அவர் மூத்தாயிட்டார அப்படின்னு அத்தை இருக்கும். அப்போ அவர் வரலையப்பா இங்கே அப்படின்னு கேட்பான், இல்லி இல்லை காணலையே வர, நானும் இங்கே பல பேரை பார்த்துட்டு அவரை, ஓ அப்போ சாப்பிட்டு போயிட்டாரோ தக்கமிடத்துக்கு அல்லாம ஒருத்தர் இருந்தாலும் அங்கே போயிட்டானப்பா, எவ்வளோ பெரியப்பா உலகத்தில் இருக்கும்போது நல்லது செஞ்சீங்க வந்து அப்படின்னு பேசிக்குவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை இந்த ஒரு சிந்தனையில் பெருமானாருடைய இந்த ஹதீஸை நான் மதித்தேன் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் நமக்கு ஆக்கித்தரலாம் ஒரு நாள் என்றைக்கும். அப்புறம் அப்படியே ரொட்டீனாக ஏதாவது வக்துகளில் டைம் கிடைக்கும் போது பழகி அதிகபட்சமாக நேரங்களை பள்ளியில் செலவு பண்ணுவதற்கு உரிய அந்த காலங்களில் தொழில் இருந்துச்சு அதெல்லாம் செய்ய வேண்டியது, அதுக்கு இதுக்கு இந்த அது அவங்கவுங்களுக்கு தெரியும் என்னுடைய நேரத்தில் எதை இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கறதுக்குரிய அந்த வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நல்ல சிந்தனையோடு இந்த ஒரு ஹதீஸை என்னைக்காவது அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு நாளில் அமல் செய்யலாம் என்கிற சிந்தனையோடு இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த ஆயத்துக்களை நம் மனதில் ஏந்தி அல்லாஹ் அந்த நசீபை இதை புரிந்து கொள்ளக்கூடிய, இதை உள்வாங்குகிற, இதை இரத்தத்தில் ஏற்றுகிற அந்த தன்மையை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் அருள்புரிவானாக. வ ஆஃபிரு தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.